அரிய சுவாமி எழியாச்சு பிரிட்ஜில். சுவாமி கேடா சுவாமி அரியன் உங்க திருவள்ளுவர் ஆரம்பிச்சுக்கலாம் சுவாமி பிரிட்ஜை கனெக்ட் ஆகிட்டு.
வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தாத்பாத யுக்மதர தீர்கோபிரங்கராஜம் த்ரயந்த யுக்மகிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர பதவினதல் லப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீவாதோ தேவி ராமானுஜம் நிதிலகாத்வதன்யத்வாரம் ஸ்ரீமத் ஸ்ரீவாத ராமாவரஜ முனிமுனே பிராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமந்த் வேதாந்தராத்மானுஜயதி நிருபதிம் சம்சயே ஜானவாத்திம் இன்னுயிருதும் தளித்த பரீஷரணம் போக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் வரும் போதோர் வந்த விள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதவன் ஷடகோபன் சேனைநாதன் இன்னும் முதத் திருமகள் என் இவனை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி நடைகின்றேனே. திசந்துமே தேவதாத்வதீயாதயாதுரங்கானுச்சரா கிட்டாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமிருதம் ஷடந்தீம் சரஸ்வதீம் வஞ்சித காமதேனும். பரமசாத்திகரான எல்லாரும் நம்மாண்டவன் என்று கொண்டாடும்படியான உயர்ந்த ஆச்சாரியர் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் தேரழுந்தூர் ஆண்டவனை பற்றி சில வாரங்களாக அவருடைய பெருமையை அனுபவிச்சுண்டு வந்தோம். அந்த பெருமை பல முகங்களாலே அனுபவிக்கும்படியாக இருந்தது. பெரிய தபஸ்வியாய் ரிஷியாய் அன்ன ஆகாரத்தில் கூட நோக்கமே இல்லாமல் சுமார் 54 சாதுர்மாசியங்கள் உயர்ந்த யதியாய் 30 திருநக்ஷத்திரத்தில் யதியாகி இருந்த ஸ்ரீமத் பெரியாண்டவன் ஆண்டவன் ஆண்டவன் என்றதான திருநாமத்திற்கு பிரசித்தியே பெரியாண்டவனால் ஏற்பட்டது என்று அப்பெயர்பட்ட ஸ்ரீமத் பெரியாண்டவன் எந்த சின்னாண்டவனை தமக்கு அடுத்த ஆச்சாரியராக சோதித்து பரீட்சைகள் செய்து ரொம்பவும் திருவுள்ளம் உகந்து நியமித்தாரோ அப்பெயர்பட்ட சின்னாண்டவன் அவர் காலத்திலே அவருடைய சிஷ்யர்கள் மகான்கள் பல பேர் இருந்தாலும் 20 திருநக்ஷத்திரம் 20 வயசு பையன் என்று சொல்லணும். 20 வயசு பையன் என்று சொல்லும்படியாக இருந்த தேரழுந்தூர் ஆண்டவன் பூர்வாசிரமத்திலே தேரழுந்தூர் வரதாச்சார தனக்கு அடுத்த ஆச்சாரியராக இவர்தான் இப்பொழுது உடனே வரலாம் என்று கொண்டாடினார் என்று பார்த்தால் தேரழுந்தூர் ஆண்டவனை பார்க்கணும். சின்னாண்டவன் பெரியாண்டவனை ஆச்சாரியராக ஏற்றண்டவர் தனக்கு அடுத்த ஆச்சாரியராக வரக்கூடியவர் ஒரு 20 வயசு பையன் என்று பார்த்தால் அதுவும் அந்த காலத்தில் அத்தனை மகான்கள் இருந்த வித்வான்கள் இருந்த காலத்தில் தேரழுந்தூர் ஆண்டவனை அவர் எப்படி கொண்டாடி இருப்பார் எவ்வளவு மதிச்சிருப்பார். அதுவும் ஆசிரமம் சந்நியாச ஆசிரமம் 20 வயசு பயல்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரமமா அது. அதுவும் வெறும் சன்னியாசம் இல்லை ஆச்சாரியஸ்தானம் பாஷ்யகாரர் எம்பெருமானாரும் பாஷ்யகாரர் தேசிகன் முதலானவர்கள் எல்லாரும் பேர் வழங்க வேண்டும்படியாக இருக்கக்கூடியதான ஸ்தானத்துக்கு அப்பழுக்கில்லாத ஒரு ஆச்சாரியர் தேவையாயிருக்குச்சே ஒரு 20 வயசு பையனை அவர் நியமிக்கணும்னு ஆசைப்பட்டார் என்றால் அதை பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் ஊர் ஒத்துக்கலை அதனால் சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று தள்ளி போட்டார். சின்னாட்டம் அதற்குள்ளே திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு. அந்த 20 வயசுக்குள்ளே அவர் தேரழுந்தராண்டவனுக்கு அவ்வளவு ஞானமும் இருந்தது அவ்வளவு வைராக்கியமும் இருந்தது அவ்வளவு ஆச்சாரியருக்கு வேண்டியதான ரொம்ப உயர்ந்த பெருந்தன்மை மனப்பாங்கு அனுகிரக புத்தி எல்லாம் இருந்தது. விம்சத்தியப்தே சுஸ்ருத நானா விம்சத்தியப்தே விஸ்ருத நானாவித வித்யா என்று சுவாமி தேசிகன் 20 வயதுக்குள்ளே என்னுடைய மாதுளர் அப்புள்ளார் மாமா எல்லாம் சொல்லி கொடுத்தார் எனக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். அதுபோல் அந்த 20 வயசுக்குள்ளே எல்லாம் வாசிச்சுட்டார். ஆச்சாரியராவதற்கு வேண்டிய சகல ஜானமும் வந்துடுத்து தேரழுந்தூர் ஆண்டவனுக்கு ஞானம் வருவதை காட்டில் அந்த பக்தி வந்துடுத்து பக்தியை போலே ஆச்சாரம் ஆச்சாரத்தை போலேயே அந்த ஆச்சாரியருக்கு வேண்டியதான அனுகிரக புத்தி எல்லாத்துக்கும் மேலே சாட்சாத் மகரிஷிகள் போன்றதான வைராக்கியம் வந்துடுத்து அவருக்கு. இதெல்லாம் ரொம்ப நமக்கு பெரிய பெருமை. ஆனால் இருந்தாலும் 20 வயசுல அவரால் ஸ்தானத்துக்கு வர ஏற்பாடு ஆகல. ஏன்னா லோகம் ரொம்ப சொல்லிட்டு 20 வயசு பையனை கொண்டு வந்து வச்சா என்ன அர்த்தம், 20 வயசு எனக்கு குடும்பம் இல்லையா அந்த குழந்தைக்கு, அதற்காகத்தான் குடும்பம் இருக்கு, பெரியவா இருக்கா, அப்பா அம்மா இருக்கா. இந்த வயசுல யோகியதையை பத்தி யாரும் குறைச்சு சொல்லல, வைராக்கியத்தை யாரும் குறைச்சு பேசல, ஆனா குடும்பம் இருக்க சின்ன சின்ன சம்சாரம், இந்த பாலசம்சாரம்னு சொல்லுவா, இளம் மனைவி, குடும்பம், அப்பா அம்மா இருக்கா, இவாளை போய் விட்டுட்டு இந்த வயசுல என்ன சம்சாரம் பண்ணி வைக்க வேண்டி, சந்நியாசம் பண்ணி வைக்க வேண்டி இருக்குன்னு பேச்சு வந்ததுனாலே சின்ன ஆண்டவன் நாள் தள்ளட்டும்னு பார்த்தார். நாள் தள்ளிட்டு 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு, அதற்குள்ளேயும் காடன் தேத்தி ஆண்டவன் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளட்டும், அது வரைக்கும் நான் ஆச்சாரியரா இருக்கேன். காலந்தேத்தி ஆண்டவனை பத்தி பார்த்தோம், எவ்வளவு சித்தர், எத்தனை ஜபம் பண்ணியிருக்கார், தபசு பண்ணியிருக்கார், காடுகளிலே மறைந்தே வாழ்ந்து, பெருமாளை அகோபிலம் காடுகளிலும் திருப்பதி காடுகளிலும் மறைந்தே வாழ்ந்து சித்தி அடைஞ்சவர், ஹயக்ரீவ சாட்சாத்காரம் உள்ள மகான், திருவஷ்டாட்சரம் 4 கோடி ஜபிச்ச மகான், அப்பேற்பட்டவர். இந்த சேரவேந்தர் ஆண்டவன் தான் ஸ்தானத்துக்கு ஆச்சாரியரா வரணும், ஆனா இன்னும் அவருக்கு வயசு வரல. அந்த அது வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிறேன் என்று சொல்லி வந்தார். அவர் வரும்போது அவருக்கு 76 திருநக்ஷத்திரம். அப்போ ஏற்பட்ட மகான்கள் எல்லாம் இந்த இந்த சிறுவன் சொல்லணும், வந்து 20 வயசு சிறுவன் சொன்ன மாதிரி இருந்தவரை அவ எப்படி கௌரவிச்சா, எவ்வளோ உயர்வா பார்த்தான்னு பார்த்தா, ரொம்ப இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு பெருமை கிடைப்பது ரொம்ப அபூர்வம், யாருக்கும் கிடைக்காது. அவர் வரட்டும், அவருக்காக ஒரு 4, நான் கொஞ்சம் வருஷம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 4 வருஷம் இருந்தார், அவராலேயே முடியல, 36 வயசு வந்தது. அப்பவே தோன்னு சொல்லி உதறிட்டு ஆச்சாரியரானார் ஸ்ரீமத் அரவிந்தர் ஆண்டவன். அதனால அவருடைய பெரியவா, அவருக்கு ரொம்ப பெரியவர்கள் எல்லாம் அவர் ஆச்சாரியரானும்னு ஆசைப்பட்டான்ற விஷயத்தையும் பார்க்கணும். அவர் ஆச்சாரியரானதுக்கு பிறகு அவருக்கு பின்னால் இருந்து வந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு அவரை உயர்வாக அனுபவிச்சான்னு பார்க்கணும். ரொம்ப சர்வ சமமான புத்தி. தொண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த பக்கம் ராமநாதபுரத்துக்கிட்ட, இந்த பக்கம் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு, ரொம்ப முஸ்லீம் கிராமம்னு சொல்லுவா தேரந்தூர் ஆண்டவன். அந்த பக்கமாக எழுச்சி முஸ்லீம் கிராமம், முஸ்லீம் மொத்த பேரும் முஸ்லீம் தான், ஆனால் அந்த ஊரை தாண்டி தான் போயாகணும். இவர் வருவதை பார்த்து அந்த முஸ்லீம்கள் 100 பேர் திரண்டு வந்து அவருடைய தேஜஸ்ல எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் பண்ணா, ஆண்டவன் வாழெல்லாம் பார்த்து சொல்லியாச்சு, நீங்கள்லாம் இந்த பாரத தேசத்துல வேற கிடையாது, எப்பவும் உங்களுக்கு தெய்வத்தை தான் நம்பி வாழணும்னு உங்க பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. விடியற்காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடி தெய்வஸ்மரணம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கா. அதே போல பகல் பூராவும் அப்பப்போ தெய்வஸ்மரணம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா. ஆறு காலம் தெய்வத்தையே நினைச்சு நம்பி வாழுங்கன்னு சொன்னா. மதிய வேளையில முக்கியமா நமாஸ் செய்கிறாள். எங்க சம்பிரதாயமும் அப்படிதான், பகவான் ஆசிரியிக்கிறவா, பகவானிடம் பக்தி பண்றவா, விடியற்காலையில் எழுந்து பகவானிடம் பக்தி பண்ணணும்னு சொல்றது இந்து மதம், உங்க மதமும் அதான் சொல்றது. வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் ரொம்ப விசேஷம், எங்களுக்கும் ரொம்ப விசேஷம். பெரிய வித்தியாசம் என்று அடிப்படையாக கிடையாது. தெய்வத்தை நம்பி வாழும்போது அந்த தெய்வத்தை எப்படி நம்பி வாழ்வதற்காக என்ன காரியங்கள் பண்ணணும்னு சொல்லச்சே வித்தியாசங்கள் வரதான் வரும். அது ஒரே ஊர்ல இருந்தாலும் வெறு வேறு தேசத்துல இருந்தாலும் வித்தியாசம் வரும், அந்த வித்தியாசம் பெருசு கிடையாது. தெய்வத்தை நம்புறது தான் விசேஷம், நீங்கள்லாம் ரொம்ப பக்தியோட இருக்கள் என்று சொல்லி அவளோடையும் சௌஜன்யமா பேசிட்டு அவளுமே ஆச்சரியப்பட்டுட்டா. இப்படி ஒரு நாம் நம்ம தெய்வத்தை நம்பி வாழ்கிறோம்ன்றத கொண்டாடுறாரே இந்த மகான் என்று அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவெல்லாம் ஆண்டவன் இடத்துல ரொம்ப கௌரவ பண்ணா தள்ளி ஏழியாச்சு, 3 மைல் ஏழியாச்சாம். 3 மைல் ஏழினதுக்கப்புறம் 3 மணி நேரம் கொட்டு 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 கொட்டுன்னு அந்த தொண்டி கிராமத்துல மழை பெஞ்சுதாம். பல வருஷங்களாக ஒரு சொட்டு மழை கூட பெய்யாம இருந்த அந்த கிராமத்துல இந்த மகான் வந்து போனது தான் இன்னைக்கு இவ்வளவு மழை பொழிஞ்சு பூமி இவ்வளவாவது, நம்ம பூமி கொஞ்சமாவது இன்னைக்கு குளிர்ந்தது என்றால் அந்த மகானுடைய மகிமைதான் அவ பெருமையா பேசின்றான்னு சொல்லுவா. அப்படி மகாத்மாவா இருந்தது, எல்லாரும் அனுபவிக்கலாம் போல இருந்தது. அவருடைய அத்தனை ஒரு மனப்பக்குவத்துக்கும் காரணத்துக்கும் அத்தனை ஒரு சர்வபூத சுகிருத்தா இருந்ததுக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, பாதுகா சகஸ்ரம், அந்த பாதுகா சகஸ்ரத்தை சதா ஆவருத்தி பண்ணி கொண்டு அதிலே சொல்லி இருக்கிறதான அந்த பாதுகா தேவியினுடைய பெருமையை நினைச்சு நினைச்சு, அந்த திருவடி கீழே திருப்பெருமாள் திருவடிக்கு கீழே சுகப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பாதுகா தேவி போலே நாமும் அந்த பாதுகா அனுபவத்திலே மூழ்கியிருக்க வேணும்னு தேரவேந்திராண்டவனுக்கு அந்த பாதுகா பக்தி தான். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தை தன்னுடைய மனசிலே தேக்கி வச்சிருந்த அந்த பாதுகா தேவியினிடத்துல இருந்த அந்த விசுவாசத்தை ஒரு ராத்திரியிலே கொட்டிவிட்டார் பாதுகா சகஸ்ரம்னு. அந்த பாதுகா சகஸ்ரம் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு வசந்த நிதியாக இருந்தாலும் பாதுகா சகஸ்ரமே போரும். நம் சம்பிரதாயத்துக்கும் நம்ம ஆத்மாவுக்கும் நம்ம பாதுகா சகஸ்ரமே போரும் என்ற அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது சில ஆச்சாரியர்களிடத்திலே. அதுல திருக்குடந்த தேசிகனுக்கு பகவத் விஷயத்துக்கு ஆச்சாரியரா இருந்த ஒரு மகானுக்கு பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன்னே திருநாமம். பகவத் விஷயம் அவரிடமிருந்துதான் திருக்குடந்த தேசிகன் காலக்ஷேமம் பண்ணார். அவருக்கு பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன்னு எதனாலே திருநாமம் வந்தது, அந்த பாதுகா சகஸ்ரத்துல அத்தனை ஈடுபாடு, பாதுகா சகஸ்ரத்துக்கு ஈடாக இந்த ஒரு ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கோ பக்தியை கொடுக்கறதுக்கோ ஸ்ரேயச கொடுக்கறதுக்கோ மற்ற கிரந்தங்கள் எல்லாம் ரொம்ப அப்பாலேன்னு திருவள்ளம் அவருக்கு. அதனால அவருக்கு திருநாமமே பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன். இவரிடமிருந்து தான் வழுத்தூர் ஆண்டவன் சன்னியாசம் வாங்கிட்டார்னு முனியே சொல்லியிருக்கோம். அந்த அதே அந்த ஒரு அந்த பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகனுடைய பக்தி அவருடைய வழியானது நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்துல ஒரு பெரிய பழக்கம் ஆயிடுத்து. நம்ம ஆசிரமம் பாதுகாசிரமம்னே பேரெடுக்கும்படியாக பாதுகைகள் பாதுகைகள் பாதுகைகளையே ஆராதிப்பது, பாதுகைகளினாலேயே நம்ம ஆசிரமத்துக்கு பெயர், அதுவும் பாதுகைகளை நித்தியமே ஆராதிப்பது என்றெல்லாம் இது இவ்வளவு தூரம் பாதுகைகளிடத்திலே ஈடுபாடு பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் என்று சொல்லும்படியான ஆச்சாரியர் வழியாக வந்த நம்முடைய ஆசிரம பரம்பரையானபடியினாலே அதே திருநாமத்தை, அதாவது பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகின்ற திருநாமத்தையே சின்னாண்டவனும் அவருக்கும் ஏற்பட்டது. இந்த திருநாமத்தை பெரியாண்டவன் சின்னாண்டவனுக்கு சமர்ப்பித்தார். அவர் ஆசிரம ஸ்வீகாரமாகும் போது பாதுகா சேவக, ஏன்னா பாதுகா பக்தி, பாதுகைகள் ஆச்சாரியர்கள் பாதுகைகள் சாட்சாத்து அந்த பாதுகா தேவியினுடையதான இன்னொரு அபராவதாரம் போலே இருப்பவர்கள் என்று அந்த மாதிரியான ஒரு விசேஷ பக்தி. அதனாலே சின்னாண்டவனுக்கு பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன், அவரிடத்திலே ஈடுபட்டு அவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணின தேரவிந்தர் ஆண்டவனுக்கு சுவாவமாகவே பாதுகா பக்தி. அதனால எப்பவும் பாதுகா சகஸ்திரத்தை அனுசந்தானம் பண்ணிண்டு அந்த அர்த்தத்தை அதிலே ஈடுபட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லிண்டு, அப்படியே ஸ்ரீமத் தேரவிந்தர் ஆண்டவன் தான் ஆசிரம ஸ்வீகாரம் வருவதற்கு முன்னாலேயே பாதுகா சகஸ்திரத்தை ஒரு புது புஸ்தகமாக அச்சிடணும் என்று ஒரு ஆசையாக பாதுகா சகஸ்திரம் அச்சு பண்ணியாச்சு. ஆசிரமத்துக்கு வந்தது பிறகு பாதுகா சகஸ்திரத்துக்கு ஒரு பூர்ணமாக வியாக்கியானம் பண்ணணும். பாதுகா சகஸ்திரம் தான் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய உயர்ந்த புஸ்தகம், அதில் எவ்வளவு அனுபவம் இருக்குது என்று அதை வியாக்கியானமாக பண்ணியாச்சு. தான் அனுபவித்த பாதுகா சகஸ்திரத்தை புஸ்தகமாக எழுதியாச்சு. அந்த புஸ்தகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்ன, வைலட்சண்யம் என்னென்னா, அந்த பாதுகா சகஸ்திரம் பூராவும் பாதுகைகளுடைய பெருமையை சொல்வது, பாதுகைகள் அந்த திருவடியை பற்றி இருப்பதனாலே அந்த திருவடிகளுடைய பெருமையை சொல்வது, பாதுகைகள் பொதுவாக ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்வது என்று பலபடிகளாலே ஆயிரம் ஸ்லோகங்களை அனுபவித்தாலும் அந்த பாதுகைகளை பற்றி சொல்லக்கூடியதான அந்த பாதுகா சகஸ்ரமானது நம்மாழ்வாரையே ஆயிரம் பாசுரங்களாலேயும் சொல்வது என்று அனுபவித்து சொல்ல சம்பிரதாயம் இருந்தாலும் ஒவ்வொரு பாசுரத்திலையும் நம்மாழ்வாரை அனுபவித்து சொல்வது என்றது எப்படி என்று யோசிச்சு பார்த்தா அந்த யோஜனை நமக்கே வந்துடாது, அந்த அனுபவம் நமக்கே கிடைச்சிடாது. அந்த அனுபவத்தை தேரவந்தூர் ஆண்டவன் அபாரமாக பெற்றிருந்தார். ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், பாதுகா சகஸ்ரத்தில் நீலரத்ன பத்ததி என்று பெருமாளுடைய பாதுகைகளிலே ஒரு நீல ரத்னங்கள் பதிச்சிருக்கிறதா சொல்றது. அந்த நீல ரத்னங்களை பத்தி ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார் பாதுகாசிரத்துல சுவாமி தேசிகன். நீல ரத்னங்கள் நீளமான பிரகாசத்தை கொடுக்கும். நீல ரத்னங்கள் அது பிரகாசத்தை கொடுத்தாலும் நீலம் என்பது சாதாரணமாக ஒரு துக்கத்தையும் சொல்லக்கூடியது, சிம்பாலிக்கா சொல்லக்கூடியது. சிவப்பு என்பது காதலை சொல்லக்கூடியது, நீலம் என்பது துக்கத்தை சொல்லக்கூடியது. இதெல்லாம் கவிகளுடைய மரபு. அது நீளமான ரத்னங்கள் பிரகாசிக்கிறது, அதனாலே பெருமாள் திருமேனிலே நீல பிரகாசம் இருக்கு என்றெல்லாம் அனுபவிச்சு சொல்லச்சே, அது எதை சொல்றதுன்னா அது நீளம், நீளம் இருட்டா இருந்தாலும் அது ஒரு விதமான பிரகாசத்தை கொடுக்கறதோ இல்லையோ. இதை எப்படி நம்மாழ்வாருக்கு அனுபவிக்கிறதுன்னா ரொம்ப அழகா இரவந்தோராண்டவன் தான் சொல்லணும். அது நீளமானது துக்கத்தை சொல்றது, பாதுகைகள் சாட்சாத்து நம்மாழ்வார் தானே. அப்ப நம்மாழ்வாருக்கு துக்கம் உண்டோ? பாதுகைகளிலே நீலரத்னம் இருக்கு, நம்மாழ்வாருக்கும் துக்கம் உண்டு. நம்மாழ்வாருக்கு என்ன மாதிரியான துக்கம் இருக்கு? பெருமாளை பிரிஞ்சு அழுவன் தொழுவன் ஆடிக்காண்வன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன். அழுவன் தொழுவன் ஆடிக்காண்வன் பாடி அலற்றுவன் அழுது காண்வன் தொழுது காண்வன் பாடி காண்வன் அலற்றை காண்பன் என்று சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம். ஹோ ஹோன்னு கதறி அழறார் ஆழ்வார். திருவாய் மொழியிலே எத்தனை இடத்துல அப்படியே நெஞ்சு உருகி அழறார். அது மாதிரி அவ்வளவு அழறாரே ஆழ்வார், அதுதான் ஆழ்வாருடைய துக்கம். ஆழ்வாருடைய துக்கம் எப்பேற்பட்டதுன்னா பாதுகைகளிலே இருக்கிற நீல ரத்னம் போன்றது. அந்த நீல ரத்னமானது ஒரு பிரகாசத்தை கொடுக்கறது, அந்த பிரகாசத்தினாலே பெருமாள் சேவையாறார். அந்த சேவை ரொம்ப அழகா இருக்கு. பெருமாளுடைய திருமேனி நீலரத்ன நீல ரத்னம் போன்ற திருமேனியிலே நீலரத்னமான இந்த பாதுகா ரத்னங்கள் இன்னும் பிரகாசத்தை கொடுக்கச்சு இன்னும் பளபளான்னு அழகா சேவையாறார். தாத்பரியம் சொல்றார் நம்ம ஆண்டவன், அந்த நம்மாழ்வாருடையதான அந்த துக்கத்தை சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடியதான பாசுரங்கள் அதை அனுபவிக்கச்சே பெருமாளை இன்னும் நன்னா அனுபவிக்கலாம் போல இருக்கு என்று. எவ்வளவு பாருங்கோ, யாருக்கும் இப்படி தோணாது. அந்த பாதுகைகளை அனுபவிக்கச்சே அது சாட்சாத்து நம்மாழ்வார் தான் அனுபவிக்கக்கூடியவாளுக்கு இப்ப ஏற்பட்ட உயர்ந்த அர்த்தம் வரும். நம்ம ரங்கநாதனை சேவிக்க போச்சே, அது சிஷ்யாதிடத்துல தேரந்துராண்டவன், ரங்கநாத் திருவடியே சேவிங்கோ, திருவடியே சேவிங்கோ, அங்கே பாதுகா தேவி சப்திக்கிறாளே, சேருங்க சேவிங்கோ, பாருங்கோ திருவாய்மொழி வாசனை வர்றது, பாருங்கோ முகந்து பாருங்கோ என்று தன்னை மறந்து அப்படியே கண்ணில ஆனந்தத்தோடு பெரிய பெருமாள் திருவடியிலே அந்த பாதுகா தேவியானவள் திருவாய்மொழியை சப்திக்கிறாள். நம்மாழ்வார் பாதுகா தேவியானவர், அவர் தான் திருவாய்மொழியை சப்திக்கிறார். அந்த நம்மாழ்வாருடையதான வாசனை, அந்த திருவாய்மொழியினுடையதான வாசனை அது தெரியறது பாருங்கோ, முகந்து பாருங்கோ, கேட்கறது பாருங்கோன்னு அப்படி அந்த திருவடியை அம்மா பெரிய பெருமாள் அனுபவிக்கச்சே அவ்வளவு தூரம் அந்த திருவடியிலே நம்மாழ்வாரை நினைச்சுண்டு சேவிக்கிற பக்தி ரொம்ப அபாரமான ஒரு பக்தி. பாதுகா பக்தின்னா தேரவேந்தராண்டவனிடத்துல கூட இருந்து சேவிச்சா மெய்கிழித்து போகும். இந்த தேரவேந்தராண்டவனுடைய இந்த அனுபவத்தை திருக்குடந்த ஆண்டவன் சாதிச்சாச்சு. திருவடியை சேவிக்கச்சே பாருங்கோ, அது நம்ம திருவாய்மொழி சப்தம் வருதே, திருவாய்மொழி வாசனை வருதே திருவடியிலே சேவிங்கோன்னு. நமக்கு திருவாய்மொழி சப்தம் வேணாக தெரியும், திருவாய்மொழிக்கு என்ன வாசனை தெரியும் நம்ம மூக்குக்கு. திருவாய்மொழி வாசனை வருதே, திருவாய்மொழி சப்தம் வருதே திருவடியிலே சேவிங்கோ சேவிங்கோ அப்படின்னு சொல்லி தன்னை மறந்து அந்த கைகூப்பி கண்ணாலே நீர்விட்டாகுமாம். அந்த மாதிரியா அந்த பெருமாள் திருவடியை காட்டிலும் பெரிய தனம் இல்லை, அதை காட்டிலும் ஆத்மாவுக்கு பெரிய சாந்தி இல்லை, அதை காட்டிலும் பெரிய சுகம் இல்லை. அந்த திருவடியை பிடிச்சுண்டு நம்மாழ்வார் உருக உருக பாடின திருவாய்மொழியை காட்டிலும் சிரேஷ்டமான வார்த்தை கிடையாது. அதனால தான் அதுக்கு வாய்மொழின்றதை விட காட்டிலும் இன்னும் திருவாய்மொழின்னே பேர் வச்சா. வாய்மொழின்னா வேதம், வாயாலேயே சொல்லி கொடுத்து எழுதாமையே பரவி வந்ததான ஒரு வித்தியான அப்படின்னாலே வாய்மொழின்று வேதம் என்று சொல்றது. அந்த வாய்மொழியை காட்டிலும் திருவடைத்தான் அப்படின்னாலே திருவாய்மொழின்னு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழியானது நம்மாழ்வார் திருவாக்குனாலே புறப்பட்டு வந்ததுனாலே, அந்த நம்மாழ்வார் தான் பாதுகையானபடினாலே பாதுகா தேவி அனுபவிக்கிறது நம்ம ஆழ்வார அனுபவிக்கணும் என்றதான ஆசையினால்தான் மதுரகவி ஆழ்வார்னு சொல்லும் போது ஆயிரம் இந்த மிழ்பாடினான் அருள் கண்டீரி உலகினில் மிக்கது, அருள் கொண்டு ஆயிரம் இந்த மிழ்பாடினான், ஆயிரம் பாசு பாடின ஆயிரம் பாட்டு பாடினார் அருள் கொண்டு அவர் ஆயிரம் பாடினாரே, அந்த ஆயிரம் பாடினவருக்கு ஒரு ஆயிரமாவது சமர்ப்பிக்க வேண்டாமா என்று ஆசையினாலே பாதுகாசகரம் அருளி செய்தார் சுவாமி தேசிகன். அதனாலே சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரத்தான் அனுபவிச்சிருக்கார்னு கூட ஒவ்வொரு பாசுரத்திலையும் அனுபவிக்கலாம்னா அந்த அனுபவத்தை இந்த சேரவிந்தராண்டவன் அனுபவிச்சு, அதுவும் இந்த நீலரத்ன பத்தி ரொம்ப அழகு, யாருக்கும் தோணாது, யாராலையும் இப்படி அனுபவிச்ச அனுபவத்தை கொடுக்க முடியாது. நம்மாழ்வாருடைய துக்கம்தான் அந்த நீலரத்னங்கள் என்று பாதுகா தேவியினுடையதான அந்த பிரகாசம். ஆனா அந்த துக்கத்தினாலே பெருமாள் நன்னா சேவையாரர். ஆனா இன்னொன்னும் சொல்லணும், நம்மாழ்வாருடைய துக்கத்தினாலே நமக்கு பெருமாள் நெருக்கமா சேவையாரார், அது உண்மைதான். ஆழ்வாருடைய அந்த உருக்கமான பாசுரங்கள்லாம் பெருமாளை நம்மிடத்திலே பெருமாளை உருக வச்சு நம்மிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துறது. திருவாய்மொழியிலே ரொம்ப உருக்கமான பாசுரங்கள்ல இப்போ ரங்கநாதன் அனுபவிச்சு ஆழ்வார் அழுது காட்டுறார், 10 பாசுரம்தான் 11 பாசுரம்தான் அழுதுதான் காட்டுறார். சில சமயம் பெருமாள் அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு பாடுவார் ஆழ்வார், அது சொந்த பொறுமானுகள் விட அழிசங்கத்தோடு இது மாதிரி சில பாசுரங்கள்லாம் வரைச்சு சந்தோஷப்பட்டு பாடுறார். ஆனால் அழுது காட்டுற பாசுரங்கள்னு நிறைய உண்டு. அதில் கங்குலம் பகலும் அழுது காட்டுற பாசுரம், கங்குலம் பகலும் ரங்கநாதன் விஜயமான பாசுரம், அது அழுது காட்டுற பாசுரத்தில் ரங்கநாதன் நன்னா சேவையாரார் என்று திருவுள்ளம். அதுக்கு மேலே ஒரு அர்த்தம் சொன்னார் தேரவந்தராண்டவன், அழுது காட்டுற பாசுரம் அதனாலே நம்மாழ்வார் துக்கப்படுறாருன்னு இல்லை, அது அந்த 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 அனுபவமானது அவள் பெரியவை பொறுக்க முடியாமல் வரக்கூடிய பாசுரமாக இருக்கு, அது நம்ம பாஷையில் அது துக்கம்னு சொல்லணும். ஆனால் அது பெரிய சுகம், பெருமாளுக்காக அழறதுன்றது இருக்கு, அது ஆத்மாவுக்கு ஒரு பெரிய சுகம், அது ரொம்ப சாந்தி, ரொம்ப பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியதான பெரிய தபஸ். அப்போ ஏற்பட்டதான பாசுரங்களினாலே நாம் பெருமாளை அனுபவிக்க தான் அனுபவிக்கிறோமே ஒழிய, அதனாலே அழுது காட்டும் பாசுரங்களாயிருந்தாலும் நாம் பெருமாளை அனுபவிக்கிறோம். அந்த நீலரத்னமானது இருட்டு பிரகாசமாயிருந்தாலும் இருட்டான தானும் ஒரு இருளன்ன மாமேனி எம்மிரையார்னு சொன்னபடி அது இருள் போன்ற திருமேனியுடையவனுடைய திருமேனியிலே இன்னமும் அந்த பிரகாசம் நீல பிரகாசமானது அருநீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்தமும் அந்திம பிரயாணேன்னு என் மூச்சு போக போக என் மூச்சு போகச்சே அந்த நீலக்கற்கள் பதித்ததான எப்படி ஒரு ஆபரணம் போலே அப்படியே நீலம் அலை போலே பிளந்த நீலக்கல் போலே பெருமாள் என் கண் முன்னே நிற்க வேணும்னு ஆசைப்படுவாளே, அந்த திருமேனியை காட்டி கொடுக்கறது. அதனால் அந்த அனுபவம் ரொம்ப விசேஷமான அனுபவமாக இருக்கும் தேரவந்தூர் ஆண்டவன். அந்த பாதுகாசகாசனம் பூராவுமே அப்படி தான் அனுபவிச்சாயிருக்கு. பாதுகாசம் முதல் ஸ்லோகமே சந்தக ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவ அப்படின்னார். அது பொதுவாக என்ன விசேஷமான அர்த்தம் சொல்லுவா, நிறைய அர்த்தம் சொல்லுவா இந்த ஸ்லோகத்துக்கு. சந்தக ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவ ரங்கநாதன் அவனுடைய உயர்ந்த திருவடிகள், அதுக்கு பாதுகாதேவி என்ற திருநாமம். அந்த பாதுகாதேவியை சிரசாலே தரிக்கிறவா எப்பேற்பட்ட மகான்கள் என்னால், யாருடைய சிரசிலே பாதுகாதேவியானவள் இருக்காளோ அந்த மகான்களுடைய திருவடியிலே இருக்கக்கூடியதான கால் அழுக்கு அது ரேணுது, கால் பத பங்கஜத்திலே இருக்கக்கூடியதான அந்த துகள்கள் உண்டே, மண் துகள்கள் உண்டே, அந்த மண் துகள்கள் உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றும். பாதுகாதேவி தலையில் இருந்தா யார் தலையில் இருக்கோ அவளுடைய காலில் இருக்கிறதான அழுக்கு அந்த மண் துகள் உண்டே அது உலகத்தை எல்லாம் காப்பாற்றும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த திருவடி துகளுக்கு அத்தனை பெருமை உண்டு என்று சாஸ்திரம் சொல்றது, மகான்களுடைய திருவடிக்கு அத்தனை பெருமை உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் சொல்றது மாத்திரம் இல்லை, இது உயர்ந்த சுகபிரம்மர்ஷி போன்ற மகான்கள் சொல்லியிருக்கா. அந்த ஜடபரத உபாக்கியானத்திலே சொல்றார், ஜடவர்தர் உபாக்கியானம் சொல்றார், கதை கேட்கிறான், சாஸ்திரம் கேட்கிறான், வேதாந்தம் கேட்கிறான். ரகுகுணன் கேட்ட ஆச்சரியமான கேள்விகள்லாம் கூட கேட்கிறான், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றார். ஆத்மான்றது ரொம்ப வித்தியாசமானது, எந்த ஜென்மா எடுத்தாலும் ஒரே ரூபமாக இருக்கக்கூடியது. அது ஜென்மாவுக்கு தகுந்தாற் போன்றதான உடலை எடுத்துண்டா, அந்த உடலுக்கு தகுந்தாற் போன்றதான ஒரு பிரமத்தை தான் அடைஞ்சு விடுறதே வழியோ, எப்பொழுதும் ஒரே படிப்பட்டிருக்கும். அதற்கு உண்மையிலே எத்தாலும் பாதிப்பு இல்லை, எத்தாலும் பாதிப்பு இல்லைன்னா அந்த வஸ்து மாறாது, அழியாது, கிழியாது, எரியாது, உலராது, நாசத்தடையாது. இந்த எத்தாலும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னால் ரகுகுணன் கேட்குறான், சுவாமி எத்தாலும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாமா சுவாமி? தத்தாபத தண்டுல கர்ப்பரந்தி, எவ்வளோ ஒரு பாத்திரத்தில் பாயசம் பண்ணுறா, பாயசம் பண்ணுறதுக்கு கீழே அக்னியை போடுறா, அக்னியை போட்டோடனே பாத்திரத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற பாயசம் கொதிச்சு போகிறது, அதான் சுட்டு போகிறது. அதுபோல தான் சம்சாரத்திலே இருக்கிற இந்த உடல்ல இருக்கிற ஆத்மாவார்ந்த சம்சாரத்தினுடையதான வெம்மையை எப்படி சுவாமி பெற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமாத்தால? அதுபோல ஆத்மாவானது அவஸ்தை பட்டு கொண்டு தானே இருக்கு, நாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆத்மாவானது நிர்விகாரம்னு சொல்றீரே சுவாமி, அது எத்தாலும் பாதிப்பு இல்லைன்னு சொல்றீரே, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் கேட்கறான். அகோவித கோவிதவாதவாதான் வதசியதோன் அதிவிதாம் வரிட்டா அப்படின்னு, என்னடா பேசுறனி, உதாரணத்தை காட்டி எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுறியேடா, உதாரணத்தினாலேயாடா வேதாந்த நிற்கும், அப்போ எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுறவன் போலே பேசுறடா நீ, நீ பேசுறது ரொம்ப தப்பு. ஆராய்ஞ்சு பார்க்காம ஒரு வஸ்துவினாலே லௌகிகமான வஸ்து லௌகிகமான பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னா அதை போய் அத்தியாத்ம சாஸ்திரத்திலே சொல்லி காட்டலாமா? அத்தியாத்ம சாஸ்திரத்துல ஆத்மானது ஞானஸ்வரூபமானது, இந்த வஸ்து எல்லாம் வெறும் பிரபஞ்சமயமானது, பிராகிருதமானது, பிராகிருதமான வஸ்துவனுடைய பாதிப்பு ஆத்மமயமா ஞானமயமான வஸ்துவிலே ஏறிக்கும்னு எப்படி நினைக்கிறனி? லௌகிக திருஷ்டாந்தத்தை வச்சு அத்தியாத்ம சாஸ்திரத்திலே நிர்ணயம் பண்ணக்கூடாது. அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு அனுகூலமான லௌகிக திருஷ்டாந்தம் ஏதாவது கிடைச்சா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மனசுல அதை கிரகிச்சுக்கணுமே ஒழிய, இந்த உலகம் இப்படி இருக்கே அப்படித்தான் அத்தியாத்மமும் இருக்கமானா எப்படி? இது வேற அது வேற இல்லையா? லோகத்திலேயே வெவ்வேறு வஸ்துக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம போறத பாக்குறது இல்லையா? எண்ணெயும் நீரும் கலந்தா சேர்ந்துருவா சேர்ந்துடுறது. அது போல ஜடபரதர் விஷயம் சொல்லிட்டே போறார், நிறைய சொல்றாரு பாவம். இதெல்லாம் இப்ப நான் சொல்றது ரொம்ப அவர் சாதிச்சதுல ஆயிரத்துல ஒரு சின்ன அம்சத்துல ஒரு துகள் கூட ஆகாது. அந்த மாதிரியாக அவனுக்கு ஞானத்தை போட்டுண்டே வரார். அந்த போகத்துட்டே வரைச்சே ஆஹா புரிஞ்சு கொடுத்து புரிஞ்சு கொடுத்துங்கிறாங்க ரகுகுணன். அப்ப அவர் சொல்ற என்னடா புரிஞ்சு கொடுத்து, ஒன்னும் புரிஞ்சிருக்காது உனக்கு, எல்லாம் புரிஞ்சா போல இருக்கும் அவ்வளவுதான், புரியணும்னா என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னாரு. ஆச்சரியம், ரகுகுணா ஏதத் தபசான யாதீன ஜெயஜயா நிர்பவனான் கிருஹாத்வா பிரசந்தசானைவ ஜலாக்னிதூர்யேர்வினாம் மகத் பாதரஜோபிஷேகம். சரி, நான் சொன்ன சாஸ்திரமெல்லாம் மனசில் நிஷ்டையாக வரணும்டா, வெறும் காதால் கேட்டுட்டு மனசில் புரிஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது, மனசுக்குள்ளே அப்படியே நிஷ்டையாக நிற்கணும். அது அதுக்கு என்ன பண்ணு, மகான்கள் தெருவிலே வீதியிலே நடந்து போனா அவள் மிதிச்சு போன மண் இருக்க அந்த மண்ணை எடுத்து தலையில் அப்படியே கொட்டிண்டு அபிஷேகம் பண்ணி கூடா புரியுண்டா போடான்னு. சாட்சாத் ஜடபரதர் சொல்றார், அத மகாத்மாக்கள்லயே ஞானிகள்லயே யார ஸ்ரீபாஷ்யக்காரர் கூட மகாத்மா ஞானின்னு எடுப்பாரோ அப்ப ஏற்பட்டவர் அந்த ஜடபரதர் மகாத்மா சொல்ற. அதனால அத சொல்றாரு இங்க சுவாமி தேசிகன், பாதுகாதேவினிடத்திலே பக்தி இருக்கிறவாள், பாதுகாதேவிய தலையில சாத்திண்ட மகான்கள், அவளுடைய திருவடியிலே இருக்கிறதான அந்த பாத ரஜஸ் இருக்கே, அந்த பாத ரஜசு இந்த லோகத்தெல்லாம் காப்பாற்றும் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம், முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். எப்பவும் நம்ம சம்பிரதாயத்தில் ஆண்டவன் சம்பிரதாயத்தில் சமாசிரியனுத்தும் போது அந்த மந்திரத்ரயம்னு சொல்லும்படியான உத்தமமான மந்திரத்தோட இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து உபதேசம் பண்ணும் அளவுக்கு அந்த திருவட்டாட்சரத்தோட ஒரு கோரிலே சேர்த்து அதோடே நேரா இதையும் உபதேசிக்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்திலே பாதுகா சகசிரத்துக்கு பெருமையை சொல்லி கொடுத்துருக்கா. இதுக்கு அந்த ஆண்டவன் சரவிந்தர் ஆண்டவன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கச்சே அர்த்தம் சொல்லுவார். எப்படின்னா பாதுகா தேவி நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார தலையிலே வச்சிருந்து கொண்டாடுறவா அவ இந்த லோகத்தையெல்லாம் காப்பாத்துவா. அவ திருவடிகளே இருக்கிறதான அந்த அழுக்கு உண்டே பாத ரஜஸ் உண்டே, அது இந்த லோகத்தையெல்லாம் காப்பாற்றும். நம்மாழ்வாரிடத்திலே அனுபவிச்சு சொல்லணும். பாதுகா தேவியினுடைய பிரபாவம்னா அது நம்மாழ்வாரிடத்திலே அனுபவிச்சு சொல்லணும். நம்மாழ்வாரை கொண்டாடுறவாளுடையதான திருவடியிலே இருக்கிறதான பாத ரஜஸ், அந்த திருவடி துகள் உண்டே, அது லோகத்தை காப்பாத்தும்னு சொல்றார் நம்ம தேசிகன். நம்மாழ்வார்னு அவ்வளோ வசத்தி, நம்மாழ்வார் யார் கொண்டாடினாலும் அவா வசந்தவா. நம்மாழ்வாருடைய நம்மாழ்வாரை கொண்டாடுறவாளுடைய திருவடியிலே இருக்கிற பாத ரஜஸ் உண்டே, அது அவ்வளோ வசத்தி. அது அந்த வசத்தியானது எல்லாரையும் காப்பாற்றும், எல்லா விதமாகவும் காப்பாற்றும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு என்ன பெருமை, நம்மாழ்வாரிடத்திலே பக்தி பண்ணுறது தான் பெருமை. அதைத்தான் சொல்கிறது இந்த ஸ்லோகம். வைஷ்ணவாள்னா நம்மாழ்வாரிடத்தில் அச்சஞ்சலமான பக்தியோடு இருக்கணும் என்று அந்த முதல் ஸ்லோகத்தை சொல்லச்சேவே நம்மாழ்வார் நினைச்சுட்டு ஆசைப்பட்டு அப்படியே அனுபவிச்சு, அந்த மாதிரி ஒரு ஆண்டவனுடைய விசேஷ அனுபவம் அது. அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விசேஷமான அனுபவங்கள் உண்டு. நம்மாழ்வாரை சொல்லுவா, நம்மாழ்வார்ந்தவர் சில பேர் என்ன, சில பேர் ஆதி காலத்தில் இந்த மாதிரியான பேச்சு எல்லாம் இருந்தது. நம்மாழ்வார் என்ன, நம்மள மாதிரி பிராமணரா, அவர் என்ன பெரியது, என்ன அனுஷ்டாத்தாவா, அதனாலே பிராமணராக இல்லை, பிராமணராக இல்லாதவாளை போய் ஆச்சாரியாளாக வச்சுக்கிறா இந்த ஐயங்கார்கள்லாம். அவள்லாம் ஏதோ நம்மாழ்வார் இடத்துல மோகிச்சு போயிட்டா, அதனால் அவரை வசதியாக வச்சுக்கிறா என்றெல்லாம் சொல்லுவா. அதை சொல்லச்சே அழகாக இதை இதை வந்து பாதுகாசகசரத்தில் ஒரு ஸ்லோகத்தினாலே தேரவேந்திராண்டவன் நிர்வகிச்சாகும். பாதுகாசகசரத்தில் சமர்ப்பண பத்ததியிலே ஒரு ஸ்லோகம், பக்தியா பரம் பவது தத் பரதஸ்ய சாதோஹோ த்வத்ரார்த்தனம் ரகுபதோ முனிபாதரக்ஷே கேனாசயே நத முனி பரமார்த்த தர்ஹி பத்ராய தேவி ஜெகதீ ஜெகதாம் பவதீமயாவாதீது, பத்ராய தேவி ஜெகதாம் பவதீமவாதீது கேனாசயே நத முனி பரமார்த்த தர்ஹி பத்ராய தேவி ஜெகதாம் பவதீமவாதீது. இப்போ ஒரு ஸ்டேல்மேட் வந்துடுத்து, பரதன் ராமனிடத்துல பிடிவாதம் பிடிக்கிறான், அண்ணா நீர் தான் வரணும்னு. ராமனும் ஒரே பிடிவாதமாக சொல்லிவிட்டார், இல்லை அப்பா வர சொல்லிவிட்டார், என்னை காட்டுக்கு போக சொல்லிவிட்டார், அதனால் வந்துவிட்டேன், நீ சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். இப்போ ரெண்டு பேரும் ஒரே பிடிவாதம், பரதன் இனிமே நான் பிராணனையாவது விடுவேனே ஒழிய, பிராயோபவேசம் இருப்பேனே ஒழிய, அண்ணா திரும்பி வராமல் நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்கிறார். அவெல்லாம் ரொம்ப உறுதியானவா மகாத்மாக்கள். ரெண்டு பேரும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் ரிஷிகள் சித்தர்கள் அவ ரகசியமாக ஆகாசத்திலே இருந்து மறைஞ்சிருந்து தேவர்கள் எல்லாரும் இந்த விருத்தாந்தம் நடக்கிறத பார்த்துட்டு பரதனுடைய காதில் வந்து சொல்கிறாப்பா, உங்கள் அப்பா இன்னைக்கு நரகத்துக்கு போகாமல் ஸ்வர்க்கத்தில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த ராமன் 14 வருஷம் பிரதிஜை பண்ணி கொண்டு காட்டுக்கு வந்தது தான்ப்பா. என்ன பொய் சொல்றவா, நரகத்துக்கு போவா, ராமன் பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்ணாம போயிருந்தா தசரதன் பொய் சொன்னவனா இருப்பான். அவர் இப்பொழுது சொர்க்கத்துல இருக்கிறது ராமனுடைய இந்த அனுஷ்டானத்தினாலதான் அப்படின்னு சொன்ன உடனே பரத பிரவிரிதோ பிரசம், பரதன் நடுங்கி போயிட்டானாம். ஐயோ நான் இப்ப எங்க இப்ப ராமனை நான் அயோத்திக்கு திரும்பி அழிச்சுன்னு போடுறதுன்றது எங்க அப்பாவை சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு வைத்துட்டு கொண்டு போய் விடுற மாதிரியா, அவ்வளவு பாபமா. உடனே எழுந்துட்டான், என்ன பண்ணலான்னு தெரியல, வசிஷ்டரிடத்துல கேட்குறான், இப்போ என்ன செய்யலாம் ஒன்றும் புரியலையேன்னு அழறான் கதறான், வழி தெரியல. அண்ணாவை அழைச்சிட்டு போகாமல் திரும்பி வரக்கூடாதுன்னு அவ்வளோ உறுதியோடையே வந்தா இந்த இடத்துல அந்த ஆகாசத்திலே சஞ்சரிக்கிற சித்தகந்த தேவதைகள்லாம் காதோடு வந்து சொல்லிட்டு போயிட்டா, நடுங்கி போயிட்டான் பரதன். அப்போ வசிஷ்டர் ஒரு சொல்யூஷன் சொல்கிறாராம். என்ன சொன்னார், ராமன் வராட்டா என்ன, அவன் பாதுகையை வாங்கின்னு வந்துடும், மொத்தம் தீர்ந்து போயிடும், சரியா போயிடும் நேரம். அதான் கேட்குறார், கேனா ஜயேனத முனி பரமார்த்த தரிசி, பரமார்த்த தரிசி ரொம்ப உயர்ந்த தத்துவத்து, சாட்சாத் வசிட்ட பிரஜாபதி என்று சொல்லும்படியாக பிரம்மா அவனுடைய மானச புத்திரர். அவருக்கு தெரியாத தர்ம சூக்ஷமும் இல்லை, அவருக்கு தெரியாதான்னு நல்ல விஷயங்கள் இல்லை. அந்த மகாத்மா என்ன சொன்னார், பாதுகைகளை வாங்கி கூடா போறோம், இதை விட என்னடா வசதியா வேணும், ராமனை விட வசதி பாதுகைகள் தான் அபிப்பிராயத்துல, ராமன் வேணும்னா அதை விட வசந்தத்தை கொடுத்தா ஒத்துக்க வேண்டாமா, கேட்டு வாங்கி கூடான்னு சொன்னாராம். பத்ராய தேவி ஜெகதாம் பவதீம் அவாதீது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் விஷயம் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர் ஏன் பாதுகைகளை வசதியா சொன்னார், யோசிக்க வேண்டாமா அப்படின்றதுக்கு தேரவேந்திராண்டவன் இதே வரிகளை வச்சு நம்மாழ்வார் விஷயத்திலே சொல்றார். நம்மாழ்வார யார் கொண்டாடி இருக்கா தெரியுமா, அது என்ன பாதுகைகள்னா அது என்ன காலில் போட்டுக்கிற செருப்பு தானேன்னு யாராவது பேசுவா, செருப்பு தானேன்னு பேசுறவா வசத்தியா, இல்ல பாதுகைகள் ரொம்ப வசதி அப்பா ராமனுக்கு விட ராமனை விட இன்னும் வசத்தியா ஒன்னு கேட்டு வாங்கிட்டு புறப்படு பாதுகைகள்னு சொன்ன அந்த வசிட்டர் சொன்ன வார்த்தை வசத்தியா, வசிட்டர் ராமனை விட பாதுகை வேணும் பாதுகை கிடைச்சா போறோம்னு சொன்ன வசிட்டர் வசத்தியா, இல்ல அது என்ன சுவாமி வெறும் செருப்பு தானே அப்படின்னு நினைக்கிறவன் வசத்தியா, இது அப்படியே திருப்பினார் பாருங்க. நம்மாழ்வார்னா எப்பேற்பட்ட மகாத்மான்னு சொல்றவன் வசத்தியா, இல்ல நம்மாழ்வார் சூத்ர ஜாத்தியில பிறந்தவர், அவர் எப்படி ஆக்கும் உங்களுக்கு எல்லாம் ஆச்சாரியரானாரு, என்னத்தை கொண்டு அவர் ஆச்சாரியரா வச்சுக்கிறங்கோள்னு பேசுறவன் வார்த்தை வசத்தியா, இதை எப்படி திருப்பினார், ஏன் சுவாமி அங்க வசிஷ்டர் சொன்னார்னோ ராமனுடைய பாதகைகள் வசத்தின்னு வசிஷ்டர் சொன்னார், அப்பேற்பட்ட பரமார்த்த தரிசியான வசிஷ்டர் சொன்னார்னா அது வசதி, அதே இந்த நம்மாழ்வார் வசத்தின்னு எந்த வசிட்டர் சொன்னார் அப்படின்னு திருப்புவா இல்லையா, அதுக்கு சொல்றார் அங்கேயும் போட்டார். ஆனா தேரந்துராண்டவனுடைய ஆசை நம்மாழ்வாரிடத்தில் இருக்கிற ஆசைய சொல்ற வசிட்டர் வியாதம் வசிட்டனத்தானும் சக்தே பௌத்திரம் அகல்மழம் பராசராத்மஜம் வந்தே சுகதா தந்தபோ நிதிம்னு, வசிட்டர் வசிட்டரை விட யார் வசத்தின்னா வசிட்டரை விட வசிட்டருடைய புத்திரர் பராசரர் வசத்தி இல்லையா, வசிட்டரை விட பராசரர் வசத்தி ஆச்சு. அதான் நம்ம ஆளவந்தார் சாய்க்கும் போது தத்தேனைய சிரஜிரீஸ்வர தத்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதீருதாரா தன் சந்தர்ஜயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு, ஆளவந்தார் கொண்டாடும்படியான ரிஷிகள் என்று சொன்னா பராசரர்தான் கொண்டாடுவார் ஆளவந்தார், வசிட்டரை கொண்டாடுறது கிடையாது வசிட்டருக்கு, அதுக்காக வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. இப்போ வசிட்டரை விட வசந்தவர்னா அவருடைய திருக்குமாரர் பராசரர் வசந்தவர், பராசரரிடம் சுவாமி பராசரம் பராசரரிடத்திலே சுவாமி தேவருடைய திருவுள்ளத்தினாலே மகாத்மா ஒருத்தரை காட்டணும்னு சொன்னா பராசரர் என்ன சொல்லுவார், கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் விதி நாராயணம் பிரபும் கோக்யன்யோ பூமைத்ரேயா மகாபாரத கிருத்வவேத் கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும், என் புள்ள இருக்கானே அவன் பெரிய பிரபுடா, அவன் மகாத்மா சாட்சாத்து சர்வேஸ்வரன்டா என் குழந்தை, அவன மாதிரி ஞானி உண்டா என்று பராசரர் வியாசரை கொண்டாடுவார். அப்பேற்பட்ட வியாசர் யாரை கொண்டாடுவார்னா எம் பிரவ்ரஜந்தமனுபேதம் அபேத கிருத்யந்த்வைபாயனோ விரக காதர ஆஜுஹாவ புத்திரேதி தன்மயதயா தரகோபிநேதுஹூதம் சர்வபூதஹிருதயம் முனிவானதோஸ்மி, வியாசருக்கு யார் மகாத்மா இந்த லோகத்திலேன்னு ஆசைன்னா சுகர் தான், சுகரக்காட்டிலும் மகாத்மான்னு ஒருத்தரை சொல்லக்கூடாது, அப்படியாக்கும் சுகர் அப்பேற்பட்ட மகாத்மா அப்பொழுக்கில்லாத மகர்ஷி என்று இப்படி வசிஷ்டர் சொன்னார் பாதுகாதேவி வசத்தின்னு பாதுகாராஜ்யம் நடந்தது, பெருமாள் ராவண சம்ஹாரம் பண்ணது கூட பாதுகாதேவி ராஜ்யம் பண்ண பலத்தினால தான் நடந்தது, அவளுடைய ராஜ்யத்துலதான் லோகத்துக்கு க்ஷேமம், அத்தனை லட்சம் வருஷங்களாக ஒரு ரிஷியாலும் ஒரு தெய்வத்தாலையும் நடத்த முடியாததான ராவண சம்ஹாரத்தை நடத்தி காட்டினவள் ராமனை கொண்டு நடத்தினாள் பாதுகாதேவி, அதனால ராமன் சோல்ஜர் தான் ராணி பாதுகாதேவி, அப்படியாக்கும் பாதுகாதேவி க்ஷேமத்தை கொடுத்தாள், இதுக்கு யாருக்கு இதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்னு வசிட்டர் காட்டி கொடுத்தார் பாதுகாதேவியினுடைய பிரபாவத்தை என்று சொல்வது போல இங்க சொல்றார் சுகபிரம்ம ரிஷின்னா காட்டி கொடுத்தார் நம்மாழ்வாருடைய பெருமையை, வசிட்டரை விட அவரை விட வசந்த பராசரரை விட அவரை விட வசந்த வியாசரை விட அவரை விட வசந்த சுகபிரம்மத்தை விட அவர் என்ன சொல்லிக் கொடுத்த சுகபிரம்ம ரிஷி என்னை விட வசந்தவன் யாரு மகாத்மா யாரா இருக்க முடியும்னா, தாமிரபர்ணி நதி எத்ர கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணா, ஹே பரீட்சித்து கலியுகத்திலே நல்ல மகாத்மான்னு சொன்னா பார்க்கணும்டா. தாமிரபர்ணி நதி எத்திர, தாமிரபர்ணி நதிக்கரையிலே அந்த மகாத்மா, அவர் மகாத்மாடான்னார். தாமிரபர்ணி நதியிலே எந்த மகாத்மாவை காட்ட முடியும்? நம்மாழ்வாரத்தோர் இல்லையா? நம்மாழ்வார பொருணல் சங்கனித்துறைவன் மண் தென்குருகூர் பெண்குரு. அந்த பொருணை நதி, பொருணை நதின்னு அந்த பொருணை நதியை ஆசைப்பட்டு அதன் கரையிலே வந்து திருவதாரம் பண்ணினார் நம்மாழ்வார்ன்னு தான் சொல்லணும். அதனாலே ரிஷிகள் வசத்தியா யார பேசினாலோ அவளை போய் நாம் ஜாதியை பார்த்து சொல்லக்கூடாது என்று. எந்த இடம் பாதுகா தேவியை கொண்டாட வேண்டிய இடத்துல வசிட்ட பகவான் சொல்லி கொடுத்தது நம்மாழ்வாரை கொண்டாடினார் சுகபிரம்ம ரிஷின்னு அனுபவிக்க, பாதுகா சகதரத்தை அனுபவிக்கச்சே அந்த அனுபவத்தை அது நம்மாழ்வாராகவே அனுபவிச்ச அந்த மனசுல இருக்கிற சந்தோஷம் அது சுவாமிக்கு, நம்ம ஆண்டவனுக்கு, தேரந்தூர் ஆண்டவனுக்கு அந்த மனத்துல அந்த நம்மாழ்வாரையே நினைச்சுட்டு இருக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை தான் இப்படியாக்கும் இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி ஆகும். அதே போல எல்லாம் ஆயிரம் பாசுரம் இதெல்லாம் இது 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 போல குரு பரம்பரை என்ற இடத்துல வியாக்கியம் சொல்ல வந்த இடத்துல நம்மாழ்வார் அவர் எப்படி அனுபவிச்சார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சா அது ரொம்ப விஸ்தாரமா போயிடும். இருந்தாலும் இன்னைக்கு இந்த பிரகரணமா இருப்ப எடுத்தோம் பாதுகாசரத்தை நம்மாழ்வாராகவே அனுபவிக்கிறதுன்றது எப்படின்னு. அதுக்காக இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஒரு ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் நமக்கு ஆழ்வார பெருமாள் கொடுத்தார். ஆழ்வார பெருமாள் கொடுக்காம போயிருந்தா நமக்கு கிடைச்சிருக்காது, ஆச்சாரிய பரம்பரையே இருந்திருக்காது. இன்னைக்கு நாம பிரபத்தி சம்பிரதாயம்னு சொல்றோமே, இந்த பிரபத்தி சம்பிரதாயம்ன்றது நமக்கு இல்லாமலேயே போயிருக்கும். அது பெருமாள் பெரிய உபகாரம் பண்ணினார். அந்த உபகாரத்தையும் நாதமுனிகள் மூலமா பண்ணினார். நாதமுனிகளுக்கு ஆழ்வார மீண்டும் கொடுத்தார். ஆழ்வார லோகத்துக்கு கொடுத்தார் என்பது கலியுகத்தில் ஆதியிலே 5000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரகவிகள் முதலான வாளுக்காக ஆழ்வார லோகத்துக்கு கொடுத்தார் பெருமாள் உண்மைதான். ஆனால் இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாம் அஸ்தமிச்சு போச்சு. பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியால் இல்லாமல் இந்த கலியுகம் வந்தாச்சு, இனிமேல் பிரபத்தி சம்பிரதாயம் இல்லைன்னா நமக்கு சுவீகரிக்கிறதுக்கு ஒரு ஜீவாத்மாவும் கிடையாது என்று மீண்டும் நம்மாழ்வாரை நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அதை சொல்றார், ராமேவனம் ரஜதி பங்கி ரதே பிரசுப்தே ராஜ்யாபவாத ஜகிதே பரதே ததானீம் ஆஸ்வாத ஏன் கைவ கோசலவாசீனான் சீதே பஜே துவமபி சாஹசி வருத்தி ராசீத். ராமேவனம் ரஜதி பங்கி ரதே பிரசுப்தே ராஜ்யாபவாத ஜகிதே பரதே ததானீம் ஆஸ்வாத ஏன் கைஹ கோசலவாசீனான் சீதே பஜே துவமபி சாஹச வ்ருத்திராசீத். ராமன் காட்டுக்கு வெள்ளியாச்சு. காட்டுக்கு வெள்ளின உடனே தசரதர் அவரும் சொர்க்கத்தை அடைஞ்சுவிட்டார். பரதனும் வந்து பார்த்தான், ஆஹா என்னாலன்னா எனக்கு அப்பாவும் சொர்க்கத்துக்கு போனார், ராமனும் காட்டுக்கு போனார், இப்பேற்பட்ட பாவியான நான் ராமனைத்தான் ராஜ்யத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன், நான் ராஜ்யத்தை ஒதுக்க மாட்டேன்னு ஒரேபடியாக பிடிவாதம் பிடிச்சுட்டான். அப்போது அந்த திருவதியோதி ஜனங்கள் யாரை ஆசிரியித்து ஜீவிக்க முடியும்? ராஜா இல்லாத ராஜ்யம் என்னவாயிருக்கும்? ராஜா இல்லாத ராஜ்யத்தில் எத்தனை திருட்டு பயம் வரும், எத்தனை அதர்மங்கள் வரும், எத்தனை கேப்பாரத்துவம், யாருக்கும் சௌக்கியம் இருக்காது, இப்படியெல்லாம் ஜனங்கள் எவ்வளவு திண்டாடி போயிருப்பா. அந்த சமயத்தில் பாதுகாதேவி அம்மா, நீயும் சீதாதேவி போல பிடிவாதம் பிடிச்சுண்டு ராமன் திருவடியை விட்டு திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தா இந்த கோசல ஜனங்களை யாருமா காப்பாத்திருப்பா? இதுக்கு தாத்பரியம் சொல்ற, அதுதான் அழகு. தேசியம் சாதிச்சது பாதுகாதேவியினிடத்திலே அத்தனை பக்தியோட, அது நம்மாழ்வாருக்கும் அனுபவிக்கலாம் போலே திருவுள்ளத்திலே வச்சு சாதிச்சிருக்கார். அந்த திருவுள்ளத்தை நம்ம ஆச்சாரியன் தேரவந்திராண்டவன் எவ்வளோ அழகாக சாதிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறதுக்கு எப்படியாக்கும் பாதுகாதேவி பெருமாளை விட்டு திரும்பி வந்து அயோத்தியிலே இருந்து கொண்டு ராஜ்யம் பண்ணாலும் அதுபோல நம்ம ஆழ்வார் பெருமாளை விட்டு பிரிஞ்சி இருந்து திருக்குறுகூரிலே நம்மாழ்வார் பெருமாளை அனுபவிச்சுண்டு அவர் பாசுரம் பாடாம போயிருந்தா இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை யாருன்னு காப்பாற்ற முடியும். நம்மாழ்வார் பெருமாளை விட்டு பிரிஞ்சிருந்து, அதுவும் பெருமாளை விட்டு பிரிஞ்சிருந்தது அதுவும் அழகா சொல்றார். எப்படின்னா நம்ம பெருமாள் பரதாழ்வானுக்கு பாதுகைகளை கொடுக்காம போயிருந்தா எப்படி கோசல ஜனத்திலே ராஜ்யம் நடந்திருக்கும், ஜனங்களுக்கு க்ஷேமம் வந்திருக்கும். அதுபோலதான் பெருமாள் நம்மாழ்வாரை நாதமுனிகளுக்கு கொடுக்காம போயிருந்தா எப்படி நம்முடையதான பிரபத்தி சம்பிரதாயம் வந்திருக்கும் என்று அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு சொல்றார். நாதமுனிகள் அப்பேற்பட்ட மகான், அவர் ஒரு பாசுரத்தை கேட்டுட்டு குழலின் மொழிய சொன்ன ஓர் ஆயிரத்து ஒளிப்பத்தும், ஒரு பாசுரத்தை கேட்டுட்டு ஆயிரம் பாசுரம் உண்டாமே குருகூர் சடகோபனாமே, ஓ குருகூர்ன்ற ஊருக்கு போய் சடகோபன்றவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கணும், அவரிடத்திலே கேட்கலாம்னு போனா குருகூருக்கு போனார், குருகூருக்கு அங்கே போனா சடகோபன, அவர் போய் 3500 வருஷம் ஆச்சு சுவாமின்னார். அவர் ஆயிரம் பாட்டு இருக்குன்னு சொல்றாரே அப்படின்னா, ஆயிரம் பாட்டும் கிடையாது, இங்க ஒரு 10 பாட்டு கண்ணினும் சுருத்தாம்பு வேணா கிடைக்கும் அப்படின்னா, அந்த கண்ணினும் சுருத்தாம்பு சொன்னா 10,000 வாட்டி சொன்னா நம்மாழ்வார் சேவசாதிப்பார்னா விடமாட்டேன், நம்மாழ்வாரை பார்த்துட்டு தான் அடுத்த காரியம் என்று 10,000 முறை கண்ணினும் சுருத்தாம்பு ஒரு போட்டு நம்மாழ்வார யோக தசையிலே சாட்சாத் கரிச்சு அந்த நாதமுனிகள் இவ்வளவு பிரயாசப்பட்ட போது பெருமாள் நம்மாழ்வார நாதமுனிக்கு கொடுக்காம போயிருந்தா, அன்னைக்கு அந்த நாதமுனிகளுடைய பிரயத்தனமானது வியர்த்தமா போயிருந்தா, இன்னைக்கு எப்படி நம்ம பிரபத்தி சம்பிரதாயம் நிற்கும்? இன்னைக்கு ஜீவாத்மாக்களுக்கு சம்ரக்ஷணம் ஏது? ஆச்சாரியால் இல்லாத ஜீவாத்மாக்களுக்கு சம்ரக்ஷணம் உண்டு என்று எந்த அப்பாவி சொல்லுவான், எந்த அஜ்ஞானி சொல்லுவான் இல்லையா? அதனால இன்னைக்கு ஆச்சாரியாளாலே சம்பிரதாயம், ஆச்சாரியாலே ஜீவாத்மாக்களுக்கு சம்ரக்ஷணம் என்றால் இதெல்லாம் அன்னைக்கு அந்த பரதன் போலே நாதமுனிகள், பரதன் போலே நாதமுனிகள் நம்மாழ்வாரான பாதுகையே நமக்கு கொடுத்தார். அதனால தான் அதில் பரதன் தான் நாதமுனிகள் என்றது சொல்றதுக்கும் அழகா சொல்லுவார் ஆண்டவன், சிறந்தூர் ஆண்டவன், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மைனா ப அப்படின்னா, பன என்ன பாவம், ரன என்ன ராகம், த என்ன தாளம், இந்த மாதிரி பாவ ராக தாளம் எல்லாம் யாரிடத்திலே நிலை கொண்டிருந்ததோ அவர் பரதன். நாதமுனிகளிடத்துலதான் பாவராக தாளங்கள்லாம் நிலை கொண்டிருந்தது. அவர் இன்னிசை தந்த வள்ளல் இல்லையா? அவர் தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் இல்லையா? அதனாலே சங்கீத சாஸ்திரத்திலே கரை கண்ட மகானவர் அப்ப நாதமுனிகள், அவர் தான் பரதன். அந்த பரதன் தான் பாதுகா தேவியை கொண்டாடினார், அந்த பரதன் நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரை நமக்கு கொண்டாடி கொடுத்தார். அதனால இப்படியானதான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிருந்தா, பெருமாள் இப்படி நாதமுனிகளுக்கு நம்மாழ்வாரை தராம போயிருந்தா நம்ம பிரபத்தி சம்பிரதாயம் உண்டா, நமக்கு ஆச்சாரியால் உண்டா, நமக்கு சம்ரக்ஷணம் உண்டா என்று இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கச்சே நம்ம ஆண்டவனுக்கு அவராலே நாதமுனிகளாலே கிடைச்சது நம்மாழ்வாருடைய பெருமை, நம்மாழ்வாராலே கிடைச்சது நம்முடையதான சம்பிரதாயத்துக்கு ஒரு பெருமை என்று எப்படியாயிருந்தாலும் அந்த பரதனை அனுபவிச்சு நம்மாழ்வாரை அனுபவிச்சு இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியது பாதுகாசகசரத்திலே என்று திருவுள்ளமாக அப்படி அனுபவிச்சாகும். அதே இன்னொரு ஸ்லோகம் வேணா சொல்றேன்னா கொஞ்சம் நேரம் இருக்கு. இன்னொரு ஸ்லோகம், கிருபையா மதுவைரி பாதரக்ஷே கடினே சேதசி மாமகே விகர்த்தும் மகுட்டேஷு திவௌகசாம் விதத்தே பவதி ரத்னவிசம் ஸ்தூலேஷு யோக்யாம். சஞ்சார பத்ததி ஸ்லோகம் இது. கிருபையா மதுவைரி பாதரக்ஷே கடினே சேதசி மாமகே விகர்த்தும். பாதுகைகளை தேவதைகள்லாம் சாத்திக்கிறா, அந்த தேவதைகள்லாம் சாத்திக்கிறா. தேவதைகள் சாத்தி கொள்ளும் போது பாதுகைகளில என்ன இருக்கு? பாதுகைகளில ரத்னங்கள் இருக்கு. அந்த ரத்னங்கள் தான் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா ஜொலிக்கிறது. அப்பேற்பட்ட ஜுவலிக்கிற ரத்னங்களோடு இருக்கக்கூடியதான அந்த பாதுகா தேவியானவள் ஜுவலிக்கிற ரத்னங்களே சாத்தின் இருக்கக்கூடியதான தேவதைகள் சிரசிலே கிரீட்டம் இருக்கோ இல்லையோ, அந்த கிரீட்டத்தின் மேலே சாத்திரா தேவதைகள் பாதுகைகளை சேவிக்கிறா. அந்த பாதுகைகள் செய்ய தேவதைகளும் கிரீடத்திலே நிறைய ரத்னங்கள்லாம் சாத்தின் இருக்கா. அந்த ரத்னங்கள்லானது மொத்தத்தில் ரத்னங்கள்னாலே கல் தான் அது. அந்த கல், அந்த கல் மேலே ஆக்கும் பாதுகா தேவியானவள் தான் தான் ஜொலிக்க தன்னுடைய ரத்னங்கள் ஜொலிக்க ஜொலிக்க வந்து அதன் மேலே சாத்திக்கிறார். அதனாலே பாதுகாதேவிய தேவதைகள் சாத்திக்கிறது எப்படி இருக்குன்னா, பாதுகாதேவிக்கு மொத்தத்தில் ஒரு கஷ்ட காரியம்தான் ஏற்படுறது. என்ன கஷ்டம்னா, ரத்னங்கள் கற்கள், அந்த கற்களை கொண்டு தேவதைகளுடைய கிரீட்டங்கள், அந்த கிரீட்டங்கள் மேலே பாதுகாதேவியினுடையதான சஞ்சாரம். உண்மையில் கிரீட்டத்தின் மேலே சஞ்சாரம், தேவதைகளுடைய சிரசின் மேலே சஞ்சாரம், சிரசின் மேலே சஞ்சாரம் என்பது கிரீட்டங்கள் மேலே சஞ்சாரம், கிரீட்டங்கள் மேலே சஞ்சாரம்னு சொல்வது கிரீட்டத்தில் இருக்கிற கல் மேலே சஞ்சாரம். இப்படியாக கல் மேலே சஞ்சாரம் பாதுகாதேவி எதுக்காக பண்ணுறா? யாராவது கல் மேலே நடந்து போகணும்னு ஆசைப்படுவாளா சுவாமி என்று அழகாக ஒரு ரூபணம் பண்ணுறார் தேசிகன். யாருக்காவது கல் மேலே ஆசைப்படும், நடந்து போகணும்னு ஆசை இருக்குமா? ஆனால் பாதுகாதேவி கல்லாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நடந்து போகிறாளாம். கல்லாக இருந்தாலும் பரவாயில்லை, ஏன்னா அவளுக்கு நாம் க்ஷேமத்தை செஞ்சு கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி கல் மேலே நடக்கிறாளாம். இந்த கல் என்ன சுவாமின்னு ஆண்டவன் ரொம்ப அழகா ஆச்சரியமா சொல்றாரு. இந்த கல்லுலாம் என்னது அப்படின்னா, பாதுகாதேவி நம்மாழ்வார், அவ கல்லு மேல நடந்து போறா. எப்பேற்பட்ட கல்லுன்னா, நம்மள மாதிரி கல்லாம். நாமும் தானே நம்மாழ்வாரை சிரசு மேலே வச்சுக்கிறோம் சடாரின்னு. இப்போ நாமெல்லாம் கல், நாமெல்லாம் கல்லுன்னா நம்ம மனசெல்லாம் கல். எப்பேற்பட்ட கல்லுன்னா, நம்ம சிரசு மேலே தரிச்சிக்கிற ஆழ்வாரிடத்துல விசுவாசம் இல்லாத கல், பகவானிடத்துல விசுவாசம் இல்லாத கல். ஆனால் இருந்தாலும் கோவிலுக்கு போனால் சடாரி சாதிக்கிறா, சடாரின்னா நம்மாழ்வார் தான். அந்த நம்மாழ்வார் அவளே சாதிக்கிறா. இனி விசுவாசம் இருக்கோ விசுவாசம் இல்லையோ, பட்டாச்சார் சடாரி சாதிச்சுட்றார். விசுவாசம் சரி, எல்லாரோடையும் சேர்ந்து நாமும் தான் தலையை கொடுக்குறோம். அது விசுவாசம் உள்ளவாளும் தலையை கொடுக்குறோம், விசுவாசம் இல்லாதவாளும் தலையை கொடுக்குறோம். தலையை கொடுத்தா செடாரியானவள், பாதுகாதேவியானவள், அதாவது நம்மாழ்வாரானவர் நம்ம தலை மேலே காலை வச்சுட்ற. காலை வச்சா நமக்கோ தலை பூரா அவிஸ்வாசம். அவிஸ்வாசம்ன்றது அது மனசு கல், அதுதான் தலை பூரா எண்ணம் பூரா கல்லாக கிடக்கிறது. இந்த கல் மேலே எதுக்காக நடக்கிறானா, அதான் சொல்கிறார் வேறும். இந்த கல் மேலே நடந்து இந்த கல்லாக இருக்கிறவனுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தானோ. தேவதைகளுடைய கிரீடத்திலே இருக்கிற கல் மேலே செஞ்ச பாதுகாதேவி சஞ்சாரம் பண்ணுறதை எதுக்கு ஒப்பிடலாம்னா, இந்த ஆழ்வாரானவர் கல்லாக இருக்கிற மனசுடையதான நம்முடைய தலைமையிலே சஞ்சாரம் பண்ணி நம்மையும் ஒரு விசுவாசம் உள்ளவாளாக மாத்திரா இருப்பாருங்க, அதுக்கு ஒப்பிடலாம்னு தேரந்துராண்டவன் அனுபவம். அது நம்ம ஆழ்வார் அது சடாரிய தலையில சாச்சிக்கிறதுக்கு அத்தன் சொல்றாரு. ஆழ்வாரிடத்திலேயே நமக்கு ஒன்றும் விசுவாசம் இல்லை, ஆனால் இருந்தாலும் அப்பவும் விடுறதில்லை ஆழ்வார். பாதுகாதேவியா வரார், சடாரியா வரார், பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் அந்த பாதுகையை தலையில் சாத்திக்கிறா. அவள் சாத்திக்கிறத பார்த்துட்டு சரி நாமும் தான் வந்தாச்சு, எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு சடாரி வேண்டான்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி நாமும் சாத்திக்கிறோம். சாத்திண்டா விட்டு நமக்கும் ஒரு விசுவாசம் வந்துடுறது பாதுகாதேவி அப்படி. இது எதை சொல்கிறதுன்னா, அந்த பாதுகாதேவியை பாஷிகார் தேசிகன் முதலானவாள்லாம் கொண்டாடினா, அவள் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான் நாமும்னு சொல்லிட்டு நாமும் தான் நம்மாழ்வார பேச்சுக்கு கொண்டாடுறோம். ஆனால் கொண்டாடினா கிடைக்கிற அனுகிரகம் எப்படி இருக்குன்னா, நம்மாழ்வார் எப்படி பாஷ்யகாருக்கு அனுகிரகம் பண்ணுவாரோ, தேசிகனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவாரோ, அதே போல பரிபூர்ணமாக பெருமாளுடையதான அனுகிரகத்தை வாங்கி நமக்கு கொடுத்துடுறார். அந்த பாதுகாதேவி தேவதைகளுடைய கிரீடத்தில் இருக்கிற கல்லில் சஞ்சாரிக்கிறா போல இருக்கு, நம்ம தலைமையில சஞ்சாரிக்கிறது. ஆனால் இருந்தாலும் அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தினாலே இப்பேற்பட்ட கல்லா இருந்து விசுவாசம் இல்லாமல், பெருமாளிடத்துல விசுவாசம் இல்லாமல், ஆச்சாரியாரிடத்துல விசுவாசம் இல்லாமல், நம்மாழ்வாரிடத்துல கூட விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் ஊர் செய்யற காரியத்தை நாமும் செய்வோம்னு பக்கத்துல இருக்கிறவனோடே சேர்ந்து நாம் தனியா காட்டிக்க கூடாதுன்னு ஒரு நடிப்பு இந்த ஸ்ரீசடாரி வாங்கிக்கிறோமே, இந்த நடிப்பு இருக்க, இந்த நடிப்பை பயன்படுத்திண்டே நம்மாழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணிடுறாரு பாருங்க. அதுதான் சுவாமி சடாரியை நாம் சாத்திக்கிறது. பாதுகாதேவி அப்படி அனுகிரகம் பண்ணுறா, நம்ம ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு அந்த அனுகிரகத்தை எப்படி எவ்வளவு ஆழ்வார் நினச்சிட்டு இருந்தா இப்படி அவருக்கு சொல்ல தோணும் பாருங்க. சொல்ல முடியுமா இந்த மாதிரி இன்னொருத்தரால? இன்னும் அதே போல் சஞ்சார பத்தியத்தில் இன்னொரு ஆசிரமம் எவ்வளவோ ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகத்துக்கும் அழகழகா அது அர்த்தம் சொல்றதுன்னா, தேரவந்திராண்டவன் கண்ணீரோடே எப்பவும் பாதுகாசகாசரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருண்டாகும். அந்த அனுசந்தானத்துல ஆழ்வார நினைச்சுட்டே இருந்தாகும். ஆழ்வார நினைச்சு அந்த ஸ்லோகத்துல எப்படி அன்வயிச்சுக்கலாம்னு அன்வயிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டாகும். அது இந்த ஸ்லோகம் இது. ஸ்வத்திரிவிஷ்டபஜரான் அசபத்ன இஷ்யன் ஆருஷ்யதாட்சியம் அவருஷ்ய நதக்ஷணேன சுத்தாந்த பூமிஷ புனர் மணிபாதரக்ஷே விஸ்ராமியதி த்வயி விஹாரவசேன சௌரிஹி. பெருமாள் புறப்பாடு, அவர் ஆச்சரியமாக வெளியிலே புறப்படுவார், ஆசிரியதாளை ரட்சிக்கிறதுக்காக புறப்படுவார், தேவதைகளை காப்பாற்றுறதுக்காக புறப்படுவார். தேவதைகள் எப்பவும் பெருமாள்லத்திலே வந்து ஐயோ என்ன அடிக்கிறான், இந்த அசுரன் அடிக்கிறான், ராட்சசன் அடிக்கிறான்னு சொல்லுவார். அவளை சம்ரட்சிக்கிறதுக்காக உடனே பெருமாள் கருத்மான் மேலே ஏறி போவார், விருன்னு பறந்து போவார். அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிவிட்டு திருப்பி விருன்னு வருவார். வந்தாவிட்டு கருடன் மேலேருந்து கீழே இறங்கிடுவார். இறங்கினாவிட்டு அப்புறம் பெருமாள் தன்னுடையதான அந்தப்புறத்துக்கு லக்ஷ்மி தேவியை பார்க்கறதுக்கு போவார். இப்படி இந்த காட்சியை சுவாமி தேசிகன் அழகாக பாதுகைகளிடத்திலே பெருமையாக சொல்கிறார். அம்மா, பெருமாள் கருடன் மேலே ஏறி லோக சம்ரக்ஷணார்த்தமாக பெரிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அத்தியுதமாக எல்லாரும் தோத்தனம் பண்ணும்படியா திருப்பியும் வந்தா அந்தப்புறத்துக்கு போச்சே கருடன் மேலே இருந்து கீழே இறங்கி பூமியிலே திருவடி சாத்தி உன்மேலே உன்னை சாத்தி கொண்டு உன்னை சாத்தி கொண்டு அந்த புறத்துக்கு கம்பீரமாக டக்கு டக்குன்னு நடந்து போவார். அந்த புறத்திலே தாயார் இருக்கிற சன்னதி வரைக்கும் பாதுகைகளை சாத்திட்டு தான் போவார். அப்போ பெருமாள் ரொம்ப சந்தோஷமாக எழுதுவார். அந்த எம்பெருமானை இப்போ எதற்கு ஒப்பிடலாம்னா, பெரிய திருவடியை ஒப்பிடணும்னா பெரிய திருவடி சாட்சாத்து கருத்மான். கருத்மானவர் வேதாத்மா விஹகேஸ்வரோ யமனிகா மாயா ஜெகன் மோகினின்னு பெரியவா சொன்னா போலே சாட்சாத்து வேத புருஷன்தான் கருத்மான். அந்த வேத புருஷன் மேலே ஆரோகணிச்சு கொண்டு பெருமாள் சஞ்சாரம் பண்ணி லோகத்திலே பெரிய பிரபாவங்களை எல்லாம் லோகத்துக்கு காட்டிவிட்டு அப்புறம் அந்த வேத புருஷனை விட்டு இறங்கி கருத்மானை விட்டு இறங்கி அந்த புறத்திலே ஏகாந்தமாக பிராட்டியை பார்க்கணும்ன்ற ஆசையோடே வரும்போது அந்த ஆனந்தமூர்த்தியாக அந்த புறத்திலே நுழைஞ்சு சஞ்சரிக்கச்சே, அம்மா பாதுகா தேவி ஒன்னை விடுறதில்லம்மா, ஒன்னை சாத்திண்டு தான் அந்த புறத்துக்குள்ளே நடந்து போறார். அதனால வேத புருஷன் மேலே சஞ்சரிக்கிறத விட அது அந்த புறத்திலே பிராட்டியோடே பாசவே பேச வேணும் என்று ஆசையோடே நடந்து போகும்போது ஒன்னை விடாமத்தானம்மா அழிச்சுண்டு போறார். ஒன் மேலே கம்பீரமாக நடந்து போறாரு. இது எப்படி இருக்குன்னா, வேத புருஷன் கருத்மான், அவன் மேலே பெருமாள் பிரகாசிக்கிறார் அப்படின்னா வேத புருஷன் வேதத்திலே உபனிஷத்து, உபனிஷத்திலே பெருமாள் பிரகாசிக்கிறார் என்று உபனிஷத்திலே பெருமாள் பிரகாசிக்கிறத உபனிஷத்து அறிஞ்சவான வைதிகர்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா ஆச்சரியமா ஏகமா பேசிட்டு இருந்தாலும் பெருமாள் யார விடுறதில்லைன்னா ஆழ்வார விடுறதில்ல. சுவாமி ஆழ்வாருடையதான ஸ்ரீசூக்தி உண்டே, அதுலதான் பெருமாள் ரொம்ப சுகமா தெரிகிறார். அந்த பாதுகாதேவியின் மேலே அந்த புறத்திலே சஞ்சரிப்பது அதுக்கு எதுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. கருத்மான் மேலே ஆரோகணிச்சு கொண்டு பிரபல சஞ்சாரம் பண்ணினதை காட்டிலும் ரொம்ப விஸ்ராந்தமாக சாந்தியாக அந்த புறத்திலே நடந்து போற அழகு காட்டுவது. அதுபோல உபனிஷத்துக்களே அனுபவிக்கிற அனுபவத்தை காட்டிலும் பரமசாந்தமாக எம்பெருமான சுகமாக அனுபவிக்கணும்னா ஆழ்வார் பாசுரத்தினாலே அனுபவிக்கணும். என்ன ஆழ்வார் பாதுகைய பெருமாள் விடுறதில்ல. அந்த புறத்திலே சுகசஞ்சாரமாய் சாந்தஸ்வரூபனாய் சஞ்சாரம் பண்ணும் போது அப்பவும் பாதுகையை விடுறதில்லை. அப்படியாக்கும் அந்த சமயத்திலே பாதுகா தேவிக்கு பெருமாள் பரமசாந்தனாக கிடைக்கிறார். அதே போல ஆழ்வாருடைய பாசுரத்திலே நமக்கு பெருமாள் பரமசாந்த ஸ்வரூபமாக கிடைக்கிறார். அதனால வேதத்தில் அனுபவிக்கிறத விட பாதுகாசம் இங்கே நம்மாழ்வாருடைய திருவாயு மொழியிலே பெருமாள் அனுபவிச்சே பரமசுகமாக இருக்கு, பரமானந்தமாக இருக்கு. இது அந்த அனுபவம் என்னவா அனுபவம், ஒவ்வொரு அனுபவத்தையும் அதே போல இதே விஷயத்தையே இன்னொரு விதமாக நிர்வாகம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். அது மாதஸ்திரை மயதயா சரண பிரமாணே துவே விக்ரமேஷு விவிதேஷு சகாய பூதே நாதஸ்ய சாது பரிரக்ஷண கர்மணி த்வம் துஷ்கிருத் விநாசனதசாது விஹங்க ராஜஹ. இதே கருத்தையே இன்னொரு விதமா சுவாமி தேசிகன் பாதுகா தேவி நடத்திலே ஆசையா சொல்ற. பாதுகா தேவி ஒரு விஷயத்த தெரிஞ்சுன்ன, பெருமாள் வேத புருஷன் மேலே ஏறிக்கொண்டு சஞ்சாரம் பண்றார், கருத்மான் மேலே ஏறிக்கொண்டு சஞ்சாரம் பண்றார், லோகத்திலே இருக்கிறதான தேவதா துவேஷிகள் எல்லாரும் ஒழிச்சு கட்டிட்டு வரார். அப்படி ஒழிச்சு கட்டிட்டு வரச்சே அது ஒரு பெரிய சமாச்சாரமா தெரியுது. ஆனா அங்கேருந்து திரும்பி வந்துடுறார். திரும்பி வந்த ஒன்னிடத்திலே தான் அந்த புறத்துக்கு போச்சே, ஒன்னிடத்திலே யாக்கும் தன்னுடைய திருவடியை சாத்திந்து நடந்து போறார். இது எதை காட்டுறதுன்னா, பெருமாள் ரெண்டு காரியம் பண்றாருன்னு காட்டுறது. ஒன்று கருத்மான் மேலே ஏறி சஞ்சரித்து கொண்டு போறார்ன்ற ஒரு காரியத்தை காட்டுறது. இன்னொன்று அம்மா உன்மேலே ஏறி சஞ்சார நடை பயில்கிறார் என்று இன்னொன்று காட்டுறது. கருத்மான் மேலே ஏறி துஷ்கிருத் விநாசனமாக பிரபல காரியங்கள் பண்ணி சம்ஹாரம் எல்லாம் பண்றது எதை காட்டுறதுன்னா, அம்மா தாயே கருத்மான் மேலே சஞ்சாரம் பண்றது இதர சித்தாந்தங்களை எல்லாம் துவம்சம் பண்றாளே, வேதத்தை வச்சு கொண்டு இதர சித்தாந்தங்கள் எல்லாம் துவம்சம் பண்றாளே, பெருமாளே அதே காரியத்தை பண்றார். இதர சித்தாந்தங்களை எல்லாம் துவம்சம் பண்றார் வேதத்தை வச்சு கொண்டு, ஆச்சாரியால வந்து அந்த காரியம் பண்றார். அதனாலே வேதத்தினாலே ஒரு காரியம் என்ன நடக்கிறது, இதர சித்தாந்தங்களே துவம்சம் பண்ற காரியம் நடக்கிறது. ஆனா அதே சமயம் பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு ஆழ்வார் பாசுரம் உபாயமா இருக்கு. கருத்மான் மேலே வெளியிலே சஞ்சாரம் பண்ணி இதரால துவம்சம் பண்றது வேதத்தினாலே இதர மதங்களை கண்டிக்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் போல இருக்கு. அதே பெருமாள் ஆழ்வார் மேலே ஷடாரி மேலே தப்ப ஷடாரியை சாத்தி பாதுகா தேவியை சாத்தி கொண்டு அவர் அந்த புறத்திலே சுகசஞ்சரணம் பண்றது எப்படி இருக்கு, அது பெருமாளை ஏகாந்தமா அனுபவிக்கிறதுக்கு உதவுது. அதனால என்ன தாத்பரியம்னா, வேதத்தினாலே பிரபலமாக இதர சித்தாந்தங்களை கண்டிக்கலாம், ஆனா அனுபவத்துக்கு ஆழ்வார் பாசுரம் தான் சுவாமி. ஏன்னா வேதத்தினாலே அனுபவிக்க முடியும், ஆனா வேதத்தினாலே அனுபவிக்கிறத விட ஆழ்வார் பாசுரத்தினாலே பெருமாள் அனுபவிக்கச்சே ரொம்ப பிரமாதம் ஆச்சரியமா இருக்கு என்று சொல்வது போல இருக்கு இந்த ஸ்லோகம். என்று நம்ம ஆழ்வார் விஷயமாக அப்படியும் எப்படி எல்லா ஸ்லோகம் 1008 ஸ்லோகமும் அப்படித்தான், 1008 ஸ்லோகத்தினாலேயும் நம்மாழ்வார அனுபவிக்க முடியும் அப்படின்றது திருவுள்ளம். அது அப்படி அனுபவிச்சார், எப்போ அனுசந்தானம் பண்ணுவா, பெரியவாள் அத்தியனம் பண்ணவாளா இருந்தா அத்தியனம் பண்ணவாளுக்கு அந்த வேதத்தை சொல்லாம இருக்க முடியாது. அந்த வேதத்தை சதா எப்பவும் சொல்லிண்டே இருக்கணும், எப்ப ஓயறதோ அப்பெல்லாம் சொல்லிண்டே இருக்கணும். ரிஷிகளுக்கு தபசு பண்ணாம இருக்க முடியாது, அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதுபோல வேதத்தை அத்தியனம் பண்ணவாளுக்கு வேதத்தை சொல்லிண்டே இருக்கணும், எப்பெல்லாம் ஒழியறதோ அப்பெல்லாம் சொல்லிண்டே இருக்கணும். அந்த மாதிரி மகாத்மாக்களை எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். நம்ம ஆசிரமத்தில் தயார் பட்டவா சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப ஏகாந்த சீலராக இருப்பார், ரொம்ப பரம சாது. ஆசிரமத்தில் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார், வெறியாண்டவனுக்கும் திருவாராதனம் பண்ணி பார்த்துருக்கேன். அது கோபால் நம்ம இவருக்கும் கோபாலன் ருக்குணி சத்யபாமா சமேத கோபாலனுக்கு வேணுகோபாலனுக்கும் திருவாராதனம் பண்ணியிருக்கார். அடியேன் காலக்ஷேபம் பண்ணிச்சு ஆண்டவனிடத்துல அவர் ஏகாந்தமா இருக்கிற எந்த சமயத்திலையும் வேதாத்தியனம் தான், வேதம் சொல்லுண்டே இருப்பார். அந்த மாதிரி பெரிய மகான்கள் எல்லாம் சேவிச்சிருக்கோம். அந்த சுவாமி அதே போல வேதம் சொல்லாம அவரால் பொழுதே போகாது அவருக்கு. அதே போலதான் இந்த திவ்ய பிரபந்தம் சொன்னவாளுக்கு, ஆழ்வார் அருளை செய்ய சொன்னவாளுக்கு ஆழ்வார் அருளை செய்யல, அப்பப்போ அதை சொல்லிண்டே இருக்கணும். அப்படி அப்படி சொல்லிட்டு இல்லைன்னா அவளுக்கு ஏதோ பெரிய ஏதோ இழந்துட்டா போல இருக்கும் அது. அதே போல தான் இங்கே சொல்கிறார் இவர் நம்ம சுவாமி தேசியம் சாதிக்கிறார், அம்மா பெருமாளை அனுபவித்தவாளுக்கு வாய் ஓயாமல் பெருமாளை பற்றி ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும் போல இருக்கும், நீயோ பெருமாளை ரொம்ப அனுபவிச்சிருக்க, அந்த அனுபவத்தினால தான் உன்னுடையதான சப்தங்கள்லாம் விசேஷமாக பாதுகா தேவியை பற்றி சொல்லச்சே நாத பத்ததின்னு சாதிச்சிருக்காரோ இல்லையோ. நாத பத்ததி என்னென்னா அந்த பாதுகைகளிடத்துல பாதுகைகளிலே ரத்னங்கள் உண்டு, அந்த குமிழிலே ரத்னங்கள் உண்டு, அந்த குமிழ் ரத்னங்களாகவும் சப்திக்கும், சப்திச்சான்னா அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா 100 அர்த்தம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். நாத பத்ததியில் 100 விதமான விசித்திர விசித்திரமான அர்த்தங்கள். அதில் ஒன்று முரபிச்சரணாரவிந்த ரூபம் மகிதானந்தமபாபிய புருஷார்த்தம் அனகைரமணி பாதுகேனிநாதைரகமன்னாதைதீபகாயசித்வம். முக்தாத்மாக்கள் எம்பெருமானி வைகுந்தத்திலே தாங்கள் அனுபவிக்கிற ஆனந்தத்தை சொல்லிவாழாமையாக்கும் தங்களையும் மீறி அவைய முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிறற்றும்னு ஆழ்வார் அனுபவிக்கிறா போல, நெஞ்சு கிளறி 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 விசேஷமாக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றா. அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் வாஸ்தவத்திலே சாட்சாத் வேதஸ்வரூபம் தான். அந்த மாதிரியான வேதஸ்வரூபத்தில் வேத வாக்கியங்களிலே ஒரு அர்த்தம் ஒரு வார்த்தை உண்டு. அகமன்னாதோ என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை வேதாந்திகள் வாத்தி சொல்லச்சே அகமன்னாதா அகமன்னாதா என்று பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லுவா. அகம் அன்னாதா அகம் அன்னமா இருக்கிறவன் யாரு? அன்னமா இருக்கிறவன் பெருமாள் தான். அன்னம் இது அன்னமானது திருப்தியத்தை தரக்கூடியதாய் ஆனந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனாலே அன்னம்னா பெருமாளை தான் அன்னம்னு சொல்றது. அனுபவிக்கப்படுவது அன்னம், அத்தியத்தையே இது அன்னம். அதனாலே அனுபவிக்கப்படுகிறவன் யாரு? பெருமாள் தான். அந்த பெருமாள் தான் சுவாமி நாமே ஆயிடுறோம். அதனால பெருமாள் அன்னம், அந்த அனுபவிக்கிற அன்னாதன் யாரு? இந்த முக்தாத்மா. அந்த முக்தாத்மாவானவன் தன்னுடைய அந்தராத்ம பரியந்தமாக பெருமாளை சேவிக்கிறதுனாலே அவனே அன்னாதனாரான். ஆனால் இப்படி பிரம்மத்தை அவன் அனுபவிக்கிறான், பிரம்மத்தை அனுபவிக்கிறான். அனுபவிச்சவன் என்ன மாதிரி அனுபவிக்கிறான்னா தனக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை அனுபவிக்கிறான். அந்த அனுபவமானது பரமானந்தமாக இருக்கு. இதை தான் சொல்றது அகமன்னாதா அகமன்னாதான்னு. எப்படி ஆகும் இந்த அகமன்னாதா அகமன்னாதா என்ன? முக்தாத்மாக்கள் பகவத் அனுபவத்தினாலே தன்னை மீறி பிதற்றுவாளோ அது போல ஆகும். பாதுகாதேவியும் பகவான் திருவடி மேலே ஏறி சஞ்சாரம் பண்ணும்போது அந்த சஞ்சாரமானது கலீர் கலீர்னு அந்த பகவத் அனுபவத்தை தான் கலீர் கலீர்னு நாதமாக கொடுக்கிறாள் பாதுகாதேவின்னு அப்படியே திருப்பினார் தேரவந்திர ஆண்டவர். ஆமாம், அதே பகவத் அனுபவத்தை தான் நம்மாழ்வார் தன்னுடையதான திருவாக்குனாலே அப்படியே பொழிஞ்சு விட்டார் திருவாய்மொழியாக. பாதுகாதேவி சப்திக்கிறது சாட்சாத் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சப்தம் போலே ஆக்கும். பாதுகாதேவி ஏன் சப்திக்கிறாள்னா பெருமாள் பெருமாள் பாதுகாதேவியை சாத்தின்ற சஞ்சாரம் பண்ணச்சே அவர் மிதிச்சு மிதிச்சு அது நடந்து போச்சே. அந்த பெருமாள் திருவடி மிதியை வாங்கி கொள்வதனாலே அந்த பரம சுகத்தை அனுபவிச்சு பாதுகாதேவி சப்திக்கிறார். பெருமாளை பரிபூர்ணமாக அனுபவிச்சு நம்மாழ்வார் அந்த சுகத்தை அனுபவிச்சு திருவாய்மொழியாக கொட்டினார். மகா சந்தோஷத்தினாலே பாடினார் திருவாய்மொழியை. அதனாலே திருவாய்மொழியானது எப்படின்னா எப்படியாக்கும் முக்தாத்மாக்கள் அனுபவிக்கிறார் போலே. முக்தாத்மாக்கள் கிளறி கிளறி வேதத்தை சொல்லி நெஞ்சு கிளறி கிளறி வேதத்தை சொல்லி பெருமாள் அனுபவிக்கிறாளோ அதுபோலே பாதுகாதேவியானவள் பெருமாளுடையதான திருவடி மிதி மிதிக்கிற சுகத்தை பெற்று அனுபவிச்சு கலீர் கலீர்னு சப்திக்கிறாளோ அதுபோலையாக்கும் நம்மாழ்வார் பெருமாளை தான் பரிபூர்ணம் அனுபவிச்சார். அனுபவிச்சு அப்படியே கலீர் கலீர்னு சப்திக்கிறார். அதுதான் திருவாய்மொழின்னு பெருமா. ஆமா, நம்மாழ்வார பெருமாள் மிதிச்சாரா அப்படின்னா நம்மாழ்வார பெருமாள் மிதிச்சாரா? எப்போ மிதிச்சார் சுவாமி அப்படின்னா நம்மாழ்வார் சாதிக்கிறார். உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ண வீரார்க்கு இச்சையுள்கள் குணத்தியவன் குருகோர் சடகோவன் இச்சொன்னாயிரத்துள் இவையோர்வத்தெம்பிரார்க்கு நிச்சலம் விண்ணப்பம் செய்ய நிழ்கடல் சென்னி பொறுமே. முதல் பத்துல ஒன்பதாவது பதிகத்துல உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ண வீரார்க்கு ஆழ்வாருடையதான உச்சி மேலே சாட்சாத் சர்வேஸ்வரன் அப்படியே வந்து அமர்ந்துட்டானோ அப்படியே வந்து அமர்ந்துட்டான். இதற்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம், ரொம்ப நான் கண்ட திருஷ்டாந்தம். நான் சின்ன வயசுல எங்கள் அப்பா எங்களெல்லாம் திருப்பதி காய்ச்சின்னு போவார். திருப்பதி காய்ச்சின்னு போச்சு. ஒரு சமயம் குடும்பமாக போயிருந்த போது திருப்பதியில அந்த திருச்சானூர் திருப்பதி பிரதேசங்களில் கல்கண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். தமிழ்நாட்டில எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், அங்கெல்லாம் பெருசாக இருக்கும். கட்டி கட்டியாக பெருசு பெருசாக கையளவு அதை காட்டிலும் பெரியதான கல்கண்டு எல்லாம் கிடைக்கும். அது பெரிய கல்கண்டு ஒன்று நல்ல நாலு விரலும் சேர்ந்தா போன்ற தாயாருக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை வாங்கிட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தா எங்கள் அப்பா வந்து இந்த கல்கண்டு எங்கள் அக்கா கிட்ட கொடுத்தார். அக்கா அதை வாங்கி வாயில் போட்டுண்டா, வாய் நிறைய கல்கண்டு. அது திடீர்னு ஒரு குரங்கு வந்தது. அவள்தான் அந்த பால்னு கம்பி மேலே தாவித்து ஏறுத்து எங்கள் அக்கா தலைமையில ஏறி உட்காந்துடுத்து வீல்னு கத்தினா கல்கண்டு கீழே விழுந்துடுத்து. கல்கண்டு குரங்கு எடுத்துன்னு போயிடுத்து. இந்த காட்சி எனக்கு ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அன்னிலேருந்து இது 43 வருஷம் முன்னாடி நடந்தது. அதை நினச்சி பார்த்தா இந்த பாசுரம். இப்போ ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா என் தலைமையில பெருமாள் வந்து அமுக்கிறார், அதான் நான் ஆசையாக திருவாய்மொழி பாடினேன். எப்படி குரங்கு வந்து தலைமையில உட்காந்து அமைக்கிறதுன்னா ஆன்னு கத்துவோமோ அதுபோல இப்போ ஆழ்வாருக்கு பெருமாள் வந்து தலைமையில வச்சு அப்படி ஒரு அமுக்கு அமுக்குறார். ஆழ்வார் அந்த சந்தோஷத்தை தாங்காம அப்படியே திருவாய் மொழியா கொட்டுட்டார் சுவாமி அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார். உச்சியுள்ளேன்னு இருக்கும் தேவதேவர்க்கு கண்ண வீரா இருக்கு, உச்சியுள்ளே வந்து நின்றுண்டு அப்படியே என்னுடையதான அந்த சுஷும்னா நாடின்னு சொல்ல முடியாது, அந்த சுஷும்னா நாடியை போட்டு மிதிக்கிறார் ஆழ்வார் பெருமாள் வந்து மிதிக்கிறார். அந்த சுஷும்னா நாடியினுடைய சுகமே தாங்காது, அது பெருமாளா வந்து மிதிக்கச்சே அந்த சுகம் தாங்கல, தாங்காம அப்படியே கொட்டிவிட்டேன். அதான் திருவாய்மொழி, என் கண்ணனுக்கு சொன்னேன், என் கண்ணனுக்கு சொன்னேன், உச்சியுள்ளேன் இருக்கும் தேவதேவனான கண்ணனுக்கு சொன்னேன் என்று ஆழ்வார் சொல்றாரு. பாருங்க இந்த பாசுரத்துல எப்படி ஆழ்வார் பெருமாள் தன்னை மிதிச்சு பாட வச்சார்னு சொல்றாரு, அதே அர்த்தத்தை பெருமாள் மிதிப்பதனாலே பாதுகாதேவி அந்த சுகத்தை தான் கலீர் கலீர்னு சப்திக்கிறாள் அப்படின்னு, அதே பெருமாள் எப்படி ஆகும் திருவடி கிடைச்சதுனாலே முக்தாத்மாக்கள் பரிபூர்ணமாக வேத மந்திரங்களாலேயே பரமபதத்திலேயே சோத்திரம் பண்ணுவாளோ அதுபோல இந்த அனுபவம் இருக்கு என்று இதெல்லாம் தேரவந்திராண்டவன் காட்டி கொடுத்த ஆச்சரியமான அர்த்தங்கள். 1008 பாசுரத்துக்கும் நம்ம ஆழ்வாரையே நினைச்சு உருகிறதுக்கு, சந்தோஷமா திருவாய் மொழியை சம்பந்தப்படுத்தி அனுபவிக்கிறதுக்கு, நம்ம ஆழ்வாரை சம்பந்தப்படுத்தி அனுபவிக்கிறதுக்கு ஆச்சாரியால் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிற இது பெரிய தபஸ். இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் பெரிய தபஸ். நாம் இப்பொழுது குரு பரம்பரையை அனுபவிக்கிறோம், குரு பரம்பரையை அனுபவிக்கச்சே நம்முடைய குருக்களுடையதான மனோபாவத்தை அனுபவிக்கிறோம், மனோபாவத்தை அனுபவிக்கச்சே அவ எந்த மாதிரியான கிரந்தங்களை அனுபவிச்சா, எப்படி பெருமாளை ஆச்சாரியாலை அனுபவிச்சா என்று அனுபவிக்கிறோம். இதுவே பெரிய தபஸு தான். தபஸு பண்ணுறவாளுக்கு எப்படி ஏகாந்தமாக பகவத் அனுபவம், வேற லோக சஞ்சாரம் இல்லாமல், லோக சிந்தனை இல்லாமல், லோகத்தினுடைய சப்தங்கள்லாம் கேட்காம தன் மனசுக்குள்ள மாத்திரம் பெருமாளை அனுபவிப்பா, அதுக்கு தான் யோகம்னு பேர், அதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். அதுபோல இப்போ நாம் இந்த குரு பரம்பரா சீரியல்ல பெருமாளையும் ஆச்சாரியாலையும் ரொம்ப ஏகாந்தமாக அனுபவிக்கிறோம். தபஸுக்கு சமானமான ரொம்ப பெருமையானது, புண்ணியமானது. இந்த மாதிரி இதை மேலும் மேலும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் பெருமாள் எவ்வளவு பிராப்தி கொடுக்குறாரோ அது கிடைச்சதெல்லாம் பெரிய பாக்கியம் என்று சொல்லி இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
அடியன் சுவாமி, அடியன் சுவாமி,
இன்னைக்கு பாதுகாப்பு அவசரமா போயிடுது.
அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப ரொம்ப பாக்கியம் எங்களுக்கு இவ்வளோ ஆச்சரியமா ஆச்சாரிய அனுபவித்த கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் 100 வாரம் மேலே கேட்டிருக்கோம் சார். அப்படியே நிதி தான் நினைச்சிட்டு இருந்தோம், கரெக்டா கணக்கு போடல, தவிர 100 வாரத்துக்கு மேலே அடியன். அடியன்
ஓ ஓ செஞ்சுரி அடிச்சாச்சு,
அப்படியே அடிச்சாச்சு அடியன்.
ஆமா நான் எங்க, நீங்க தான் ப்ளே பண்ண விடுறீங்க
அடியன். அடியன்
அவுட், அம்பையர் வந்து அவுட் ஆனா கூட கொடுக்கலன்னா ஆடிதான் ஆகணும். அது மாதிரி நீங்க, அதனால நீங்க நீங்க தான் அம்பையரா இருந்து அவுட் ஆனாலும் ஆட விடுறீள், அதனால நானும் ஆடின்னு இருக்கேன்.
சரி ஒண்ணுமே
ஓகே.